السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மிலே பலருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அதை நாம் குறை சொல்லவில்லை. மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்வார்கள். அதோடு அந்த மறுமையை பற்றிய அறிவை முடித்துக் கொள்கிறார்கள். அந்த மறுமை என்றால் என்ன? அந்த மஹ்ஷர் மைதானத்திலே என்ன நடக்க இருக்கிறது? மனிதனுடைய நிலைமை எப்படியெல்லாம் அங்கே மாறுகிறது? இந்த பூமி எப்படி இருக்கும்? வானம் எப்படி இருக்கும்? சூரியன் சந்திரனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? அங்கே நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் என்ன கூறியிருக்கிறான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை பற்றி, அந்த இடத்தை பற்றி நமக்கு என்ன முன் அறிவிப்புகள் சொல்லி இருக்கிறார்கள்? இதை பற்றியெல்லாம் ஒரு ஞானம் அவர்களிடத்திலே இருக்குமே என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாலானவர்களிடத்திலே இருப்பதில்லை. ஆகவேதான் அந்த மறுமையை பற்றிய உண்மையான அச்சம், அந்த நாளை பற்றிய உண்மையான பயம் நம்மில் பலரிடத்தில் இருப்பதில்லை. நபிமார்களுக்கு, அந்த நபிமார்களுடைய கூற்றுகளை அறிந்தவர்களுக்கு மறுமையை பற்றி சதா பயம் இருந்து கொண்டது. பயம் இருந்ததற்கு என்ன காரணம்? அந்த நாளுடைய திடுக்கத்தை பற்றி, அந்த நாளுடைய பயங்கரத்தை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவேதான் அந்த நாளை எப்போதும் அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாளிலே நம்முடைய கதி என்னவாகும் என்று நினைத்து அல்லாஹுவிடத்திலே அழுது பிரலாபித்து பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய ரட்சிப்பை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹுவிடத்திலே சொர்க்கத்தை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். நினையத்திற்குரியவர்களே, இப்போது நாம் பார்ப்போம் அந்த மஹ்ஷர் மைதானம் எப்படி இருக்கும், அந்த மஹ்ஷருடைய நாள் எப்படி இருக்கும், அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான். செய்திகளில் மிக உறுதியானது அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறியிருப்பது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நபிமொழியிலே கூறியிருப்பது. ரப் அல்லாஹ் மஹ்ஷரை ஏற்படுத்துபவன், அந்த நாளை உண்டாக்குபவன், அவன் நமக்கு செய்தி சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 48வது வசனம் இந்த மஹ்ஷரை பற்றி குறிப்பிடுகின்ற வசனங்களில் முக்கியமான வசனம். சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தின் 48வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், يوم تبدل الارض غير الارض يوم تبدل الارض غير الارض والسماوات وبرزوا لله الواحد القهار. இந்த வசனத்தின் பொருள் என்ன? பூமி வேறு பூமியாக மாற்றப்படும், இன்னும் வானங்களும் மாற்றப்படும், மக்கள் அடக்கி ஆளுகின்ற ஒரே இறைவனான அல்லாஹ்விடம் எல்லாம் வெளிப்பட்டு விடுவார்கள். இன்று பூமியிலே புதையுண்டு அழிந்து மண்ணோடு மண்ணாக ஆகிப்போன கோடிக்கணக்கான
ஜீவராசிகள் அவர்களெல்லாம் உயிர் பெற்று எழுவார்கள்.
يَقُولُونَ أَيْنَّا لَمَرْدُودُونَ فِي الْحَافِرَةِ أَيْذَا كُنَّا عِظَامًا نَخِرَةً قَالُوا تِلْكَ إِذًا كَرَّةٌ خَاسِرَةٌ فَإِنَّمَا هِيَ زَجْرَةٌ وَاحِدَةٌ فَإِذَا هُمْ بِالسَّاهِرَةِ سورة النازعات உடைய ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு சப்தம் ஏற்படும். அந்த சப்தத்தை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற விளக்கத்தின்படி ஒரு விதமான மழையை அல்லாஹ் இறக்குவான். எப்படி மழை இந்த பூமியில் இறங்கியதற்கு பிறகு தாவரங்கள் புற்பூண்டுகள் பசுமையாக முளைக்கின்றனவோ அப்படித்தான் இந்த பூமியிலிருந்து மனிதர்கள் உயிர் பெற்று எழுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக இந்த பூமியை அல்லாஹ் மாற்றுவேன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பூமி எப்படி மாற்றப்படும்? இந்த பூமியிலே கடல் இருக்கிறது, கடல்கள் இருக்கின்றன, ஆறுகள் இருக்கின்றன, மலைகள் பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன. இந்த பூமி ஏற்றத்தாழ்வாக உயரம் பள்ளம் இப்படி மேடு பள்ளமாக இந்த பூமி இருப்பதை நாம் பார்க்கிறோம். சூரா தாஹாவுடைய 105-106 வசனங்களிலே அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகின்றான்.
வயஸ் அலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா ஃபயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா லா தரா ஃபீஹா நபியே, மக்கள் உங்களிடத்திலே விசாரிக்கிறார்கள் மலைகளை பற்றி. இந்த பெரும்பெரும் மலைகள் இவற்றின் நிலைமை என்னவாகும் மறுமையின் போது? உலகம் அழியும் நாளிலே இந்த பெரிய பெரிய மலைகளுடைய கதி என்ன என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், நபியே நீர் சொல்வீராக, அல்லாஹ் இந்த மலைகள் அனைத்தையும் இந்த பூமியின் மேற்பரப்பிலே 7 கண்டங்களில் உள்ள எல்லா மலைகளையும் சிறிய பெரிய மிகப்பெரிய எல்லா மலைகளையும் பஸ்பமாக, எப்படி பஸ்பம், பொடியாக தவிடு பொடியாக ஆக்கிவிடுவான். நஸ்ஃபா ஃபயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா, மழுமழுப்பான சமமான ஒரே திடலாக இந்த பூமியை ஆக்கிவிடுவான். லா தரா ஃபீஹா ஐவஜன் வலா அம்தா, இந்த பூமியில் பள்ளத்தாக்குகளும் இருக்காது, மலைகளும் இருக்காது, ஓடைகளும் இருக்காது, நதிகளும் இருக்காது. முதலாவது மாற்றம், வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதன் வாஹிதா. சூரா அல் ஹாக்காவுடைய ஆரம்ப பகுதியிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மலக்குகள் மலைகளை பிடுங்கி பூமியில் அடிப்பார்கள், மலை சுக்குநூறாக ஆகிவிடும், இந்த பூமியில் அவை உடைக்கப்பட்டுவிடும். இப்படி இந்த பூமியில் உள்ள பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு சமமான ஒரு பகுதியாக யார் எந்த இடத்தில் நின்றாலும் சமமாக இருக்கும். அழைப்பவருடைய சப்தத்தை எல்லோரும் கேட்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த முதல் மனிதர் ஆதமிலிருந்து கடைசி மனிதர் வரை வந்த மக்களுடைய தொகையே எவ்வளவு இருக்கும்? அவர்களெல்லாம் ஒரு மைதானத்திலே ஒன்று கூட வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூட வேண்டும். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஃபஜ்ரிலே குறிப்பிடுகின்றானே, வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. இந்த முதல் வானம் அல்லாஹ் கூறுகின்றான், இத ஷம்சு குவரத் வ இத நுஜூம் கதரத் வ இத ஜிபால் சுயிரத் வ இத இஷார் உத்திலத் வ இத வுஹூஷ் ஹுஷிரத் வ இத பிஹார் சுஜ்ஜிரத். அல்லாஹ் கூறுகின்றான், இத ஸமாஉ ஃபதரத். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வன் ஷக்கத்தி ஸமா ஃபஹிய யௌமஇதின் வாஹியா. இந்த வானம் இவ்வளவு பலமிக்க வானம், இதை அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய பிடியை அகற்றுவான். இதில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். இதன் நுஜூமுன் கதரத், எப்படி இலையுதிர் காலம் வரும்போது அந்த இலைகள் எல்லாம் உதிர்கின்றனவோ, பட்டு அந்த இலைகள் எல்லாம் சருகுகளாக மாறி விழுகின்றனவோ, அதுபோன்று நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்து விடும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுந்ததற்கு பிறகு அந்த வானத்திலே கிரிப் பலம் இருக்காது, அந்த வானமும் அப்படியே சுக்குநூறாக நொறுங்க ஆரம்பித்து விடும். மலக்கு சூர், சூரிலே ஊதுகின்ற அந்த வானவர் இஸ்ராஃபீல், அவர் ஊதுகின்ற அந்த சப்தத்தால் எல்லா படைப்புகளும் எல்லா உயிரினங்களும் முதலாவதாக அழிகின்றன. அப்போது அந்த வானமும் சுக்குநூறாக நொறுங்குகிறது. முதலாவது வானம் நொறுங்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது வானத்திலே படைத்து வைத்திருக்கிற மலக்குகளுடைய அளவு தெரியுமா? இந்த வானத்தினுடைய அளவை நாம் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த வானம் எவ்வளவு பெரியது? அல்லாஹ் படைத்த ஏழு பூமிகளை முதலாவது வானத்திலே வைக்கப்பட்டால் ஒரு பெரிய மைதானத்திலே தூக்கி எறியப்பட்ட ஒரு மோதிரத்தை போன்று அது இருக்கும். ஒரு பெரிய மைதானத்திலே, பாலைவன மைதானத்திலே ஒரு மோதிரத்தை தூக்கி நீங்கள் எறிந்துவிட்டால் அந்த மோதிரம் உங்களுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுமோ அப்படித்தான் ஏழு பூமிகளும். அல்லாஹ் படைத்த ஒரு பூமியை கூட இன்னும் நம்மால் முழுமையாக சுற்றி வர முடியவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் அந்த முதலாவது வானம் எவ்வளவு பெரியதாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வகத் அஃபத்தி ஸமா ஃபஹக்க லஹா அன் தஇத்தா. வானம் நடுங்குகிறது, வானம் நடுங்குகிறது, வானம் நெருக்கடியிலே இருக்கிறது. என்ன நெருக்கடி? இங்கே ஜன நெருக்கடி என்று மக்கள் சொல்வதை போன்று வானம் மலக்குகளால் நெருக்கடியில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா மின் மௌதி கதமின் இல்லா வ மலக்குன் காயிம் இல்லா வ மலக்குன் ராகிஅ வ இல்லா வ மலக்குன் சாஜித். ஒரு பாதம் வைப்பதற்கு கூட அங்கே இடம் காலியாக இல்லை. அந்த இடத்திலே வானவர் ஒருவர் நிலையில் நின்றவராக அல்லாஹுவை தொழுது கொண்டிருக்கிறார், நிலை ருக்குவிலே இருந்தவராக அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்கிறார், சுஜூதிலே இருந்தவராக அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த வானத்திலே எத்துணை கோடி மலக்குகள் இருப்பார்கள். இந்த மலக்குகளை எல்லாம் இந்த பூமியிலே இறக்க வேண்டும் என்றால் இந்த பூமி எவ்வளவு பெரிதாக விரிக்கப்பட வேண்டும்? இந்த முதலாவது வானத்தினுடைய மலக்குகள் ஒரு அணியினர், அடுத்து இரண்டாவது வானம் பிளக்கப்படும், இரண்டாவது வானம் உடைக்கப்படும். அந்த இரண்டாவது வானம் அதிலுள்ள மலக்குகள் அடுத்து இறங்குவார்கள் இரண்டாவது அணியாக. முதலாவது வானத்தையும் ஏழு பூமிகளையும் இரண்டாவது வானத்திலே வைக்கப்பட்டால் ஒரு பெரிய மைதானத்திலே தூக்கி எறியப்பட்ட ஒரு சிறிய மோதிரத்தை போன்று இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதிலிருந்து அந்த இரண்டாவது வானத்திலே எத்துணை கோடி ஆயிரம் மலக்குகள் இருந்திருப்பார்கள்? சிந்தித்து பாருங்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு வானமாக உடைக்கப்படும், அந்த ஒவ்வொரு வானத்திலிருந்தும் மலக்குகள் இறங்குவார்கள். முதலாவது வானத்தின் மலக்குகள் அவர்கள் ஒரு அணியினர், இரண்டாவது வானத்தின் மலக்குகள் அவர்கள் இரண்டாவது அணியினர், மூன்றாவது வானத்தின் மலக்குகள் அவர்கள் மூன்றாவது அணியினர். இப்படி ஏழு வானங்களும் உடைக்கப்பட்டு அந்த ஏழு வானத்தினுடைய மலக்குகளும் இறங்கி வருவார்கள். இந்த பூமியிலே அவர்களை அணி அணியாக அல்லாஹ் இந்த மனித படைப்புகளை சுற்றி நிறுத்துவான். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா அர் ரஹ்மான் 55வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்கின்றான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸி இன் இஸ்தத்தஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத் வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். இடையில இந்த விஷயத்தை நாம் இங்கு சொல்லிக் கொள்கிறோம். மறுமையினுடைய அந்த காட்சி, மனிதன் எழுப்பப்படும் போது அவன் பார்க்கின்ற அந்த அபாயங்கள், அந்த பயங்கரங்கள், அவன் முடிவு செய்து விடுவான். பாவிகள் முடிவு செய்து விடுவார்கள் நமக்கு அழிவு என்று. காரணம், அவர்கள் எழுப்பப்படும் போது, அடுத்த அந்த விவரங்கள் எல்லாம் வரும், எழுப்பப்படுகின்ற அந்த நிலையிலே அந்த பாவிகளுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று அதை வைத்தே பாவிகள் விளங்கிக் கொள்வார்கள். நம்முடைய நிலைமை இன்று அழிவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்திலே சொல்லுகின்றான். சூரா அல் கியாமாவிலும் இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், ஐனல் மஃபர் கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர் யுனப்பவுல் இன்சானு பிமா கத்தம வ அஃர் யுனப்பவுல் இன்சானு யௌம இதின் பிமா கத்தம வ அஃர். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மனிதன் ஓட பார்ப்பான், ஓடுவான். மஹ்ஷர் மைதானத்திலே எழுப்பப்படுகின்ற அந்த காட்சியிலே ஒரு கட்டம் என்ன, பாவிகள் ஓடுவார்கள். சமமான பூமி, மேடு பள்ளம் இல்லாத பூமி, ஆறுகள் ஓடைகள் இல்லாத பூமி, ஓடுவான் ஓடிக்கொண்டே இருப்பான். கடைசியிலே எங்கே அவன் அவனுடைய ஓட்டத்தை முடிக்கிறான் என்று பார்த்தால், மலக்குகளுடைய அணி அங்கே இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், மனித வர்க்கமே, ஜின் வர்க்கமே, நீங்கள் வானம் பூமியினுடைய எல்லைகளிலே எங்கே ஓட முடியும், முடியுமா உங்களால், ஓடி பாருங்கள், ஃபன் புது, நீங்கள் புகுந்து பாருங்கள், நுழைந்து பாருங்கள், தப்பித்து பாருங்கள், எங்கே தப்பிக்க முடியும், அங்கே மலக்குகளுடைய அணி எங்கும் இவர்கள் ஓட முடியாமல் அந்த மைதானத்தை காத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது சிந்தித்து பாருங்கள், இத்துணை கோடி வானவர்களும் இத்துணை கோடி மனிதர்களும் அடுத்து ஜீவராசிகளும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்றால், பிறகு வயஹ்மிலு அர்ஷ وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ. அர்ஷை சுமந்திருக்கின்ற அந்த எட்டு வானவர்கள், அர்ஷை சுமந்தவர்களாக அவர்கள் இறங்கி வர வேண்டும் என்றால், இந்த பூமி எவ்வளவு பலமிக்கதாக, உறுதிமிக்கதாக மாற்றப்பட வேண்டும், எவ்வளவு விசாலமாக அது விரிக்கப்பட வேண்டும், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு பல விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். பூமி மாற்றப்படும், வானங்கள் மாற்றப்படும் சொல்லுகின்றார்கள். எப்படி ஒரு தோலை பதனிடுபவர் அந்த தோலை வெயிலிலே காய வைக்கும் போது அதை நான்கு பக்கங்களிலிருந்தும் இழுத்து காய வைப்பாரோ, அது போன்று இந்த பூமியை நான்கு பக்கங்களிலிருந்தும் இழுக்கப்பட்டு அது விரிக்கப்படும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த். இப்போது மண்ணால் செய்யப்பட்ட இந்த பூமி, மண்ணால் உருவான இந்த பூமி, நாளை எழுப்பப்படும் போது, நாம் அந்த இந்த பூமியிலே நாம் மீண்டும் எழுப்பப்படும் போது இந்த பூமியினுடைய நிலைமை என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு விஷயத்தையும் இங்கே நாம் விளங்க வேண்டும். என்ன அது? இந்த ஷம்சு குவ்வெராத், அல்லாஹ் கூறிவிட்டான் இந்த சூரியன் இதனுடைய ஒளி பறிக்கப்படும், இந்த சூரியனுடைய ஒளி பறிக்கப்படும். இந்த சூரியனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நரகத்திலே தூக்கி அல்லாஹ் எறிந்து விடுவான். நரகம் எங்கிருந்து கொண்டு வரப்படும்? அல்லாஹ் கூறுகிறான், நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். மஹ்ஷர் மைதானத்திலே நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். வபுர்ரிஸத்தில் ஜஹீம், நரகத்தை வெளிப்படுத்தப்படும். அதாவது நரகம் படைக்கப்பட்டு இருக்கிறது. இன்று சில வீணர்கள் சொல்வது போன்று அல்ல. அந்த வீணர்கள் என்ன சொல்கிறார்கள்? நரகம் படைக்கப்படவில்லை, சொர்க்கம் படைக்கப்படவில்லை. குர்ஆன் ஹதீஸை பேசுகிறோம் என்று கூறுகின்ற அந்த வீணர்கள், குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற அடிப்படை கருத்துகளை, அடிப்படை ஈமானிய நம்பிக்கைகளை தகர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தை வெளியே கொண்டு வரப்படும். வபுர்ரிஸத்தில் ஜஹீம், அல்லாஹ் கூறுகிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்நாளையிலே நரகத்தை அழைத்துக் கொண்டு வரப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அந்த நரகத்தை கட்டி இழுப்பதற்காக 70,000 சங்கலிகள், ஒவ்வொரு சங்கலியை இழுப்பதற்காக 70,000 மலக்குகள். அப்ப அந்த நரகம் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பு! அந்த படைப்பை இந்த பூமிக்கு அருகிலே கொண்டு வரப்படும், இந்த பூமிக்கு கொண்டு வரப்படும். அப்படி என்றால் அப்போது இந்த பூமி எவ்வளவு பெரிதாக மாற்றப்பட வேண்டும்! இன்றைய இந்த பூமியினுடைய கொள்ளளவு பத்தாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், பூமியை வேறு பூமியாக மாற்றப்படும். நாம் பார்க்கின்ற இந்த கடல் ஆழம் அறிய முடியாத, விசாலம் அறிய முடியாத, இதனுடைய அந்தரங்க படைப்புகளை அறிய முடியாமல் இன்று நாம் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கடலுடைய உண்மையை அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த கடல்கள் அனைத்தும் அரபி மொழியின் சட்டப்படி பன்மையிலே அலிஃப்லாம் என்ற தாரீஃபுடைய அந்த எழுத்து வருமையானால் அல் இஸ்திகராக், எந்த ஒன்றையும் விட்டு வைக்காது. கடல் என்று எது இருக்கிறதோ அவை அனைத்தும் சுஜ்ஜிரத், ஜுவாலை விட்டு எரிகின்ற நெருப்பாக ஆக்கப்படும். ஆகவேதான் பல அறிஞர்கள் இந்த கடலின் ஆழ் அடித்தளங்களில் தான் அல்லாஹ் நரகத்தை மறைத்து வைத்திருக்கிறான் என்று கூறுகிறார்கள். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எங்கே அவனுடைய இல்மிலே மறைத்து வைத்திருக்கிறானோ அந்த நரகத்தையும் எங்கே கொண்டு வரப்படும்? இந்த பூமிக்கு கொண்டு வரப்படும். வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன், சொர்க்கம், இந்த சொர்க்கத்தையும் பூமிக்கு அருகிலே கொண்டு வரப்படும். நரகம் எவ்வளவு பயங்கரமானது! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சபையிலே பேசிக் கொண்டிருக்கும் போது பயங்கரமான ஒரு திடுக்கும் சப்தத்தை கேட்கிறார்கள். அப்போது கேட்டார்கள் தோழர்களிடத்திலே, இந்த திடுக்கிடும் சப்தத்தை என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன், அவனுடைய தூதர் மிக அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தின் உச்சியிலிருந்து ஒரு பெரிய கல் போடப்பட்டது, அந்த கல் இப்போதுதான் நரகத்தின் அடித்தளத்தை தொட்டிருக்கிறது. நரகத்தின் அடித்தளத்தை அந்த கல் தொட்டபோது ஏற்பட்ட சப்தத்தை தான் இப்போது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அந்த நரகம் எவ்வளவு பெரிதாக இருக்கும்! பிறகு சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் எத்தனை கோடி கோடி மரங்கள்! ஒரு மரத்தினுடைய நிழலை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வேகமாக ஓடுகின்ற ஒரு குதிரையில் 100 ஆண்டுகள் ஒருவர் தொடர்ந்து சவாரி செய்தாலும் ஒரு மரத்தினுடைய நிழலை முடிக்க முடியாது என்றால் அந்த சொர்க்கம் ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தில் இருக்கின்ற ஒரு மரம் என்றால் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுப்பது இந்த அவன் வாழ்ந்த உலகத்தை விட கடைசி தரஜா உடைய மூமின். சஹி புகாரியிலே வருகிற அறிவிப்பு, கடைசி ஹதீசுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், சஹி புகாரியினுடைய கிதாபு தௌஹீதினுடைய கடைசி ஹதீசுகளை. ஒரு மனிதன் நரகத்திலே வெந்து அல்லாஹுவால் கடைசியாக மன்னிக்கப்பட்டு உடலெல்லாம் கருகி பிறகு நஹ்ருல் ஹயாத்திலே மூழ்கடிக்கப்பட்டு அவனுக்கு புதிய உடல் கொடுக்கப்பட்டு அவனுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படும். அதற்கிடையில நீண்ட வரலாறுகள் இருக்கிறது. அந்த மனிதனுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படும் போது அல்லாஹ் கூறுவான், மனிதனே சொர்க்கத்துக்கு போ. அவன் போறதுக்காக ரொம்ப ஆசையா வந்து பார்ப்பான், சொர்க்கம் ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும். அல்லாஹ் இடத்திலே வருவான், யா அல்லாஹ் எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு, எனக்கு ஒரு இடம் இல்லையே, எந்த சொர்க்கத்துக்கு போ சொல்ற? அல்லாஹ் சொல்வான், திரும்ப போ, திரும்ப போய் பாப்பா, ஹவுஸ் ஃபுல்லா தான் இருக்கும். அல்லாட்ட கேட்பான், எல்லாம் தமாஷ் பண்றியா என்ன, இவ்வளவு அலைய உறியா கடைசியிலேன்னு. அல்லாஹ் சொல்லுவான், இல்லடா நான் மலிக். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை தருகிறேன், போதுமா உனக்கு? சொர்க்கத்தை இந்த பூமிக்கு அருகிலே அல்லாஹ் கொண்டு வருவான் என்றால் அவ்வளவு சொர்க்கங்களை, எல்லா மூமின்களுக்கும் உள்ள அத்துணை சொர்க்கங்களையும் அந்த மைதானத்து மஹ்ஷர் மைதானத்துக்கு அருகிலே கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த மைதானம் எவ்வளவு பெரிய மைதானமாக இருக்கும். சரி, இந்த சூரியனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனுடைய ஒளியை பறித்து இதனுடைய வெப்பத்தோடு நெருப்பிலே போட்டு விடுகிறான். சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பு. இந்த சந்திரனை அதனுடைய ஒளியை பிடுங்கி அதை அல்லாஹ் நரக நெருப்பிலே போட்டு விடுகிறான். சூரியன் வெப்பத்தின் உச்சம், சந்திரன் குளிருடைய உச்சம். நரகத்திலே இரண்டு விதமான வேதனைகளும் இருக்கின்றன. ஒன்று வெப்பத்தின் உச்சம், இரண்டாவது குளிருடைய உச்சம். இரண்டும் அளவு கடந்து இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நரகவாதிகளின் தண்டனை என்று குறிப்பிடுகின்றான் அல்லவா, ஹமீம். ஹமீம், இந்த ஹமீம் என்பதற்கு அரபியிலே இரண்டு அர்த்தங்களும் உண்டு. ஒன்று முடிவுற, காய்ந்த முடிவுற, கொதிக்க வைக்கப்பட்ட முடிவுற, அதிகமாக சூடேற்றப்பட்ட, சூடு காட்டப்பட்ட தண்ணீர் என்பதும் இதனுடைய ஒரு பொருள். இரண்டாவது குளிர், அதாவது அதற்கு மேல் அதை குளிர வைக்க முடியாது, அந்த அளவுக்கு குளிர்ந்த நீர். ரெண்டுமே வேதனை. ஒன்று மனிதன் குடிப்பதாக குடிக்க வேண்டும் என்று சொன்னால், சூடாக குடிக்க வேண்டும் என்றால் அதுவும் மிதமாக இருக்க வேண்டும், குளிர்ந்ததை குடிக்க வேண்டும் என்றால் அதுவும் மிதமாக இருக்க வேண்டும். ஒருவனுக்கு கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்ட நீர் கொடுக்கப்பட்டால் அவனால் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அதுபோன்று மிகவும் அதிகமாக குளிரேற்றப்பட்ட ஒரு பானம் கொடுக்கப்பட்டால் அதையும் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. நரகவாதிகளுக்கு ஒன்று இப்படி கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்ட நீர் கொடுக்கப்படும், அல்லது கடுமையாக குளிர வைக்கப்பட்ட நீர் கொடுக்கப்படும். இரண்டும் அவர்களுக்கு வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் அடுத்து இந்த பூமியிலே சூரியன் இருக்காதா, சந்திரன் இருக்காதா என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் புதிதாக வேறு ஒரு படைப்பை படைப்பான் அங்கே. இதைத்தான் சஹி முஸ்லிமிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதன் இந்த புதிதாக மாற்றப்பட்ட பூமியிலே ஒன்று சேர்க்கப்படும் போது சூரியன் அவனுடைய தலையிலிருந்து 1 மைல் தூரத்திலே இருக்கும். 1 மைல், மீல் என்ற வார்த்தை இந்த ஹதீஸிலே, இந்த நபி மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது. மீல் என்பதற்கு அரபியிலே இரண்டு பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று 1 மைல் தூரம், ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் உள்ள அந்த தூரத்தையும் குறிக்கும். இன்னொன்று மீல் என்பதனுடைய பொருள், நீங்கள் கண்ணுக்கு சுர்மா இடுவதற்காக சுர்மாவின் அந்த ஷீஷாவிலே நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த குச்சி, அந்த ஒரு கம்பி இருக்கிறது அல்லவா, அந்த ஒரு அதற்கும் மீல் என்று சொல்லப்படும். அறிவிப்பவர் சொல்லுகின்றார் இந்த நபிமொழியை, அல்லாஹ் மிக அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீல் என்ற வார்த்தையை கொண்டு இந்த தூரத்தை நாடினார்களா அல்லது சுருமா இடுவதற்கு பயன்படுகின்ற குச்சியை நாடினார்களா? அந்த அப்படி என்றால் எவ்வளவு அருகாமையில் இருக்கும்? ஒன்றரை மைல் தூரத்தில் என்று வைத்துக் கொண்டால் கூட அதனுடைய அருகாமை மிக பயங்கரமானது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷருடைய காட்சியை விரிவிக்கின்ற ஹதீஸுகளிலே நபிமொழிகளிலே சொல்லுகின்றார்கள். மனிதன் அந்த மஹ்ஷரிலே எழுப்பப்பட்டு அவன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது சிலருடைய பதட்டத்தால் வேர்வை அவர்களுடைய பாதம் வரை வழிந்திருக்கும், சிலருடைய வேர்வை அவர்களுடைய முழங்கால் வரை அடைந்திருக்கும், சிலருடைய வேர்வை இடுப்பு வரை அடைந்திருக்கும், சிலருடைய வேர்வை அவர்களுடைய புஜம் வரை அடைந்திருக்கும், சிலர் அந்த வேர்வையிலே முங்கிக் கொண்டிருப்பார்கள். இது என்ன கட்டம்? இது கேள்விகளுக்கு ஆரம்பமாகுவதற்கு முன்னால் உள்ள கட்டம், அந்த பரிதவிப்பிலே. காரணம், அங்கு இருக்கின்ற அந்த சூரியனுடைய நிலை, அங்கு இருக்கின்ற அந்த பூமியினுடைய நிலைமை, அதை பற்றி தான் ஆரம்பத்திலே குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்தோம். யௌமே துபத்தலுல் அர்து கைரல் அர்தி, இந்த பூமி மாற்றப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இதற்குரிய விளக்கங்களை அறிவிக்கின்ற மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த பூமியை அல்லாஹ் வெள்ளியினால் செய்யப்பட்ட பூமியாக மாற்றிவிடுவான். இப்போது மண்ணாக இருக்கின்ற இந்த பூமி முற்றிலும் வெள்ளியாக ஆக்கப்பட்டுவிடும். இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த பூமி மனிதன் சாப்பிடுகின்ற ஒரு ரொட்டி துண்டாக இருக்கும். என்ன இந்த ரெண்டு வித்தியாசமான ஹதீஸுகளுக்கு இடையில் உள்ள கருத்து? ஒரு ஹதீஸ் கூறுகிறது, இந்த பூமி வெள்ளியால் புதிதாக படைக்கப்பட்டதாக இருக்கும். இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் ஹதீசுகளை அறிவிக்கும் போது அந்த ஹதீசிலே பூமி ஒரு ரொட்டி துண்டாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, காஃபிர்களை பொறுத்தவரை, அல்லாஹ்வை மறுத்தவர்களை பொறுத்தவரை, அவர்களுக்கு மஹ்ஷரிலே எழுப்பப்படும் போது எழுப்பப்படுகின்ற அந்த நிலையிலிருந்தே வேதனை தண்டனை ஆரம்பமாகிவிடும். ஆகவே அவர்கள் எந்த இடத்திலே நிற்கிறார்களோ அந்த இடம் வெள்ளியினால் ஆனதாக இருக்கும். அப்போதுதான் அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் அவர்கள் துடித்துக் கொண்டிருப்பார்கள். மூமின்களை பொறுத்தவரை அவர்களுடைய கால் வைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் அவர்களுக்கு ரொட்டி துண்டாக இருக்கும். இதை பற்றிய ஹதீஸுடைய விவரங்களும் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நிற்கின்ற கால அளவு எவ்வளவு, அந்த நாளுடைய பெயர்களில் ஒன்று அல் கியாமா, நிற்கும் நாள். அந்த நாளிலே ஏறக்குறைய ஏறக்குறைய 50,000 ஆண்டுகளுக்கு சமமான நாள். மஹ்ஷருடைய அந்த நிற்கும் நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமமான நாள். பசிக்குமா பசிக்காதா, தண்ணீர் தேவைப்படுமா படாதா? மூமினை பொறுத்தவரை அவன் சொர்க்கத்திற்குள் செல்வதற்கு முன்பாகவே அவனுடைய உடல் சொர்க்கத்திற்கு ஏற்ற உடலாக மாற்றப்பட்டுவிடும். அவனுடைய உடல் அமைப்பு சொர்க்கத்தின் உணவுகளை சொர்க்கத்தின் பானங்களை குடிப்பதற்கு ஏற்ப மாற்றப்படும். அது எப்படி மாற்றப்படும்? மூமினை பொறுத்தவரை அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் அவனுடைய பசி போக்கப்பட்டுவிடும். மஹ்ஷர் மைதானத்திலேயே அவனுடைய தாகமும் போக்கப்பட்டுவிடும். சொர்க்கத்திலே பசியும் இருக்காது, சொர்க்கத்திலே தாகமும் இருக்காது. மூமினுக்கு எப்போது மஹ்ஷர் மைதானத்திலே பசிக்கிறதோ அவன் கீழே குனிந்து தின்று கொள்வான். அவனுடைய கால் படுகின்ற அந்த இடங்கள் அவனுக்கு ரொட்டி துண்டாக இருக்கும், பீத்து சாப்பிட்டுக் கொள்வான். அவனுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறதா, எங்கே செல்வான்? ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீர் தடாகத்தை கொடுத்திருக்கிறான். அந்த நபி தன்னுடைய உம்மத்துக்கு, தன்னுடைய உம்மத்திலே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு தன்னை பின்பற்றியவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவார்கள். நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நீர் தடாகத்தை கொடுத்திருக்கிறான். அதற்கு என்ன பெயர்? الكوثر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر نبيه أمك الكوثر أدينا مكدت ركروم رسول الله صلى الله عليه وسلم كوري هرارغل الكوثر سرغتين نير وطرهلل نير وڑيهلل ور وڑي அந்த ரெண்டு அந்த ஓடையின் இரண்டு பக்கங்களிலும் வெள்ளியினால் தங்கத்தினால் செய்யப்பட்ட அங்க குவளைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதனுடைய அளவை சொல்ல முடியாது. வானத்து நட்சத்திரங்களை நீங்கள் எண்ணி இருக்கிறீர்களா? அதை விட அதிகமாக இருக்கும். பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட சுவையாக இருக்கும். யார் அந்த பானத்தை மஹ்ஷரிலே குடித்து விடுகிறார்களோ அவர்களுடைய உடலில் இருக்கின்ற எல்லா உள்ரங்கமான அழுக்குகளும் சுத்தமாக்கப்பட்டு அவர்களுடைய உடல் முற்றிலுமாக, உள் அமைப்புகள் முற்றிலுமாக அங்கே மாற்றப்பட்டு ஒரு புதிய உடல் அமைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே ஏற்படுத்தி விடுவான். இனி அவர்களுக்கு தாகம் இருக்காது. சொர்க்கத்தினுடைய அந்த ரொட்டியை அவர்கள் சாப்பிட சாப்பிட அவர்களுடைய பசியெல்லாம் முடிந்துவிடும். அந்த பூமி அவர்களுக்கு ரொட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது அல்லவா, அதை சாப்பிட சாப்பிட அவர்களுக்கு அங்கே பசியும் இருக்காது. இனி சொர்க்கத்திற்கு போனால் எதற்கு சாப்பிடுவார்கள், எதற்காக குடிப்பார்கள்? அனுபவி, இன்பத்தை சுவைத்துக்கொள். இன்பத்திற்காகவே நம்ம சொல்றோமா இல்லையா, பசிக்கு சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் டேஸ்டுக்காண்டி ஒரு கரண்டி வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா சாப்பிடுறதுலாம் எதுக்கு? பசிக்கு முதல்ல ஒரு தட்டு முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வைப்போமே அப்படின்னு வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க இது? பசிக்கா? நல்லா டேஸ்டா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம். இதை போன்றுதான், அல்லது இதை கூட உதாரணமாக நாம் சொல்ல முடியாது. மறுமையை பொறுத்தவரை முற்றிலுமாக பசியே இருக்காது. அது போன்று இந்த உடலுடைய அமைப்புகள் மாற்றப்படுகிறது என்று கூறினோம் அல்லவா. ஏனென்றால் இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நாம் சாப்பிட்டால் அந்த சாப்பாடு எப்படி மாறும்? ஒன்று வாய் வழியாக வெளியே வந்தால் வாந்தி, அதையும் கண்ணால் பார்க்க சகிக்காது. வாந்தியை பார்த்தால் வாந்தி வந்துவிடும். ஒருத்தர் வாந்தி இருக்கிறத பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு கொமட்டு திரும்பிப்பாங்க முகத்தை. அது போன்று பின் வழியால் வந்தால் அது மலம் அசுத்தம், அதனுடைய நாசம். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையில் சொர்க்கம் சுத்தமான பூமி, அங்கே அசுத்தத்திற்கு வேலை இல்லை. அவ்வளவு சாப்பிட்டதற்கு பிறகும் அந்த மனிதனுடைய உடல் அமைப்பு என்ன செய்யும்? அதுவெல்லாம் மஹ்ஷர் மைதானத்திலேயே அவனுக்கு இந்த உணவுகளை கொண்டு மாற்றப்படுகிறது. ரொட்டியை சாப்பிடு, நபியினுடைய ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை குடி, உன்னுடைய உடல் அமைப்புகளை மாற்றிக்கொண்டே இரு. சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஃபிட் ஃபார் சொர்க்கம், ஃபிட் ஃபார் ஜன்னத். இப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு இவர் ஃபிட். என்ன? இவர் சாப்பிடுவதெல்லாம் ஒரு ஏப்பமாக வெளியே வரும், ஒரு வேர்வையாக வெளியே வரும். நாத்தும் பிடித்த ஏப்பம் அல்ல, துரு நாற்றம் வீசும் வேர்வை அல்ல, கஸ்தூரியை விட மனமாக இருக்கும். அப்ப அந்த அளவிற்கு இவர் சாப்பிடுகின்ற அந்த ரொட்டி துண்டு, அது என்ன கலவையால் அல்லாஹ் செய்திருப்பானோ? யாருக்கு அந்த ரொட்டி துண்டை ஏற்படுத்துறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவனுடைய நேரடி படைப்பாக. அது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கௌசர், அந்த தடாகம், அதனுடைய நீரை இந்த உலகத்துடைய நீருக்கு ஒப்பாக நாம் சொல்ல முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அந்த மஹ்ஷர் மைதானத்திற்காக இந்த பூமியை தயார் செய்யப்படும். இது அசுல்சிலத்தில் அர்பு ஜில்ஜாலஹா வாஹ்ரஜத்தில் அர்பு அஸ்காலஹா, இந்த பூமிக்குள்ளா இந்த பூமிக்குள் எதுவும் மறைந்திருக்காது, எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டுவிடும், எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டுவிடும். நோ அண்டர் கிரவுண்ட். இந்த பூமிக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் வெளிப்பட்டுவிடும். சமமான பூமி, வெள்ளியினால் ஆன பூமி, ரொட்டியினால் ஆன பூமி, மனிதர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். لا ترى فيها عوجا ولا امتا وخش يومئذ يتبعون الداعي لا عوج له وخشعت الاصوات للرحمن فلا تسمع الا همسا. அந்த நாளில் ஒருவர் அந்த பூமியின் ஒரு கோணத்திலிருந்து அழைத்தால் அவருடைய சப்தத்தை, அல்லாஹு அக்பர், மைக் தேவையில்லை, ஸ்பீக்கர் தேவையில்லை, எந்த விதமான ஏற்பாடுகளும் தேவையில்லை, எந்த சப்தமும் இருக்காது. நோ டிராபிக், நோ பொல்யூஷன், எந்த சவுண்டும் இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அழைப்பவரின் அழைப்பை எல்லோரும் கேட்டு அந்த அழைப்பை நோக்கி ஓடுவார்கள். மனிதன் நடக்கின்ற அந்த சப்தத்தை தவிர, அவர்கள் அசைகின்ற அந்த சப்தத்தை தவிர வேறு சப்தத்தை கேட்க மாட்டீர்கள். எல்லா சப்தங்களும் ரஹ்மானுக்கு முன்னால் பணிந்திருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாளையிலே காஃபிர்களுடைய நிலைமைகள், முதலாவதாக நாம் எந்த நிலைமையை பற்றி பயப்பட வேண்டுமோ, அல்லாஹ் என்னுடைய முடிவை மாற்றிவிட்டால் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அந்த காஃபிர்கள் அல்லது பாவிகளுடைய பட்டியலிலே நான் சேர்க்கப்பட்டு விட்டால் என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று முதலாவதாக ஒரு முஸ்லீம் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அந்த நிலைமையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை போன்ற பெரிய பெரிய இறை தூதர்கள் எல்லாம், யா அல்லாஹ், கெட்ட முடிவை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பயந்திருக்கும் போது, சாதாரணமான பலவீனமான இறை நம்பிக்கையுடைய நம்மை போன்றவர்கள் எல்லாம் எந்த அளவு அல்லாஹ்விடத்திலே பயப்பட வேண்டும் சகோதரர்களே. பாவிகளுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பிரித்து சொல்லுகின்றான். இதே சூரா இப்ராஹிம் 42வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون انما يؤخرهم ليوم تشخص فيه الابصار. நபியே, நீங்கள் ஒரு காலம் எண்ணாதீர்கள், அல்லாஹ் அநியாயக்காரர்கள் செய்யும் செயல்களை கவனிக்காமல் இருக்கிறான் என்று. சில பேர் புலம்புகிறார்கள் அல்லவா, பாவி பசங்க, அல்லாஹ் இப்படி விட்டு வச்சிருக்கானே, அல்லாஹ்க்கு கண் இல்லையா, அல்லாஹ் பார்க்க மாட்டானா இவனை, நான் ஒண்ணுமே செய்யல, என்ன போட்டு இப்படி சோதிக்கிறானே. மஹாதல்லா, அல்லாஹுவை குறை கூறுகின்ற, இறை நிராகரிப்பை ஏற்படுத்துகின்ற வாசகங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், பாவிகள் செய்கிற செயல்களை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் எண்ணாதீர்கள். ஏன் அவர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான்? பார்வைகள் எல்லாம் நிலை கொள்ளுகின்ற ஒரு இடத்தை நோக்கி குத்தி பார்க்கின்ற அந்த ஒரு நாளுக்காக இவர்களை அவன் விட்டு வைத்திருக்கிறான். சில சமயத்தில் சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம், ஒரு அபாயத்தை, ஒரு பயங்கரமான ஒரு அபாயத்தை பார்க்கும் போது, நம்ம எல்லாம் போர், பெரிய ஆபத்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாழல, அல்லது அதை நாம் நம்முடைய கண் நம் கண்ணுக்கு முன்னால் நேரடியாக பார்க்கல, அந்த மாதிரி இடங்களிலே அந்த சம்பவங்கள் ஏற்பட்ட போது மனிதர்களுடைய நிலைமைகள் இந்த போட்டோக்களாக நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். அந்த பீதியால் பயத்தால் அவர்களுடைய பார்வைகள் பிதுங்கி இருப்பதை يَخَافُونَ يَوْمًا تَتَقَلَّبُ فِيهِ الْقُلُوبُ وَالْأَبْصَارُ அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையிலே இதயங்கள், இந்த ஹார்ட், இந்த நெஞ்சுகள், இதயங்கள், பார்வைகள் அப்படியே ஆடும், நடுங்கும். எப்படி ஒரு தண்ணியில ஒரு பொருள் மிதக்கிற பொருளை போட்டு அதை ஆட்டினோம்னா இங்கே எங்கேயும் ஆடுதா இல்லையா, தத்தக்கல்லப் அப்படியே புரண்டு கொண்டிருக்கும் இந்த நெஞ்சு, இந்த இதயங்கள், இந்த பார்வைகள், இந்த கண் குழிகள் என்றால் அந்த நாளுடைய பயங்கரம் எப்படி இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளுக்காகத்தான் நாம் அவர்களை ஒத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம், தள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு காட்சியை அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரா அல் ஃபுர்கான், பாவிகளுடைய நிலைமையை பற்றி. وَيَوْمَ تَشَقَّقُ السَّمَاءُ بِالْغَمَامِ وَنُزِّلَ الْمَلَائِكَةُ تَنْزِيلًا الْمُلْكُ يَوْمَئِذٍ الْحَقُّ لِلرَّحْمَنِ وَكَانَ يَوْمًا عَلَى الْكَافِرِينَ عَسِيرًا وَيَوْمَ يَعُضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يا ويلتا ليتني لم اتخذ فلانا خليلا لقد اضلني عن الذكر بعد اذ جاءني وكان الشيطان للانسان خذولا 25 லிருந்து 29 வரை உள்ள வசனங்கள் மஹ்ஷர் மைதானத்தின் ஒரு காட்சி. வானம் அதிலுள்ள அந்த மேகத்தோடு பிளந்து விடும்போது, மலக்குகள் அணி அணியாக வரிசை வரிசையாக இறக்கப்படும் போது, அடுத்து ஒரு வசனம் இருக்கிறது, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு, யௌமஹும் பாரிஸூன அலல்லாஹ் லிமனில் முல்குல் யௌம், 40 என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 40 ஆண்டுகளா, 40 நாட்களா, 40 மணி நேரமா, அல்லாஹ் மிக அறிந்தவன். இந்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் படைத்து அழித்து இந்த புதிய ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் செய்ததற்கு பிறகு, கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா, ஜிப்ரீலும் இருக்க மாட்டார், மீகாயிலும் இருக்க மாட்டார், இஸ்ராஃபீலும் இருக்க மாட்டார், எந்த மலக்கும் இருக்க மாட்டார், எந்த மனிதனும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் எப்படி அவன் தனியாக இருந்தானோ அப்படி தனியாக அவன் மட்டும் இருப்பான், எந்த படைப்பும் இருக்காது. அப்போது அவனே பேசுவான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்திலே ஆட்சி யாருக்கு சொந்தம், பங்கு போட்டுக் கொண்டவர்கள், கூறு போட்டவர்கள், சொந்தம் கொண்டாடியவர்கள், பூமிக்கு, தங்கத்திற்கு, வெள்ளிக்கு, மாளிகைகளுக்கு, எங்கே, லிமனில் முல்குல் யௌம், அல்லாஹ்வே பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், சூர அம்பியாவுடைய கடைசி வசனங்கள், அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் எல்லா ஆட்சிகளும் முழுமையாக சொந்தமானது. இந்த பூமியில் அல்லாஹுடைய ஆட்சி, வானம், பூமி, சூரியன், சந்திரன், ஆகாயம், மேகம், மலை, கடல், எல்லாவற்றிலும் அல்லாஹுடைய ஆட்சி. இந்த பூமிக்கு மேல கொஞ்ச காலத்துக்கு மனிதன் ஒரு பெருமையிலே, ஒரு மாயையிலே இருக்கிறான். தமிழ்நாடு எனக்கு சொந்தம், கேரளா உனக்கு சொந்தம், அரபு நாடு உனக்கு சொந்தம், ஆப்பிரிக்கா உனக்கு சொந்தம், அமெரிக்கா எனக்கு சொந்தம் என்று அந்த ஒரு கூறு போட்டுக்கொண்டு பெருமையில் இருக்கிறான் அல்லவா. இந்த சக்கரவர்த்திகள், இந்த பிரபுகள், இந்த ராஜாக்கள், இந்த மன்னர்கள், இந்த அரசர்கள், இந்த சுல்தான், இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள், எல்லாம் மண்ணோடு மண்ணாக அல்லாஹ் மட்டும் தனியாக இருப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல் முல்கு யௌமைதினில் ஹக், உண்மையான சத்தியமான ஆட்சி அன்றைய தினத்திலே லில் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மட்டும் சொந்தமாக இருக்கும். எல்லா வகையிலும் பேருக்கு கூட கூறு போடுவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள், ஒரு பேச்சுக்கு கூட சொந்தம் கொண்டாடுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த நாள் காஃபிர்களுக்கு மோசமான நாள் என்று பொதுவாக பேசப்படும் அல்லவா. இன்னைக்கு பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. இன்றைய நாள் ரொம்ப சோதனையாக இருந்தது. அதெல்லாம் சொல்கிறான், அல்லாஹுவை மறுத்தவர்களுக்கு அன்றைய தினம் கடுமையான நாளாக இருக்கும். அசீர், கடுமையின் ஒரு காட்சியை அல்லாஹ் இந்த இடத்தில் விவரிக்கிறான். முஷ்ரிக், இணை வைத்து அல்லாஹுவை வணங்கியவன், அல்லாஹிற்கு சமமாக இணைகளை வணங்கியவன், அந்த மனிதன் அந்த காட்சியின் பயங்கரத்தை பார்த்து திடுக்கத்தால் தான் என்ன செய்கிறோம் என்ற அந்த நிலையை அவன் மறந்து தன்னுடைய விரலை கடிப்பான். யௌம யஅதுல்லாலிமு அலா யதை, தடித்து கடித்து துப்பிக் கொண்டே இருப்பான். முட்டுக்கை வரை முழங்கை வரை கடித்து துப்பி விடுவான். தன்னுடைய அந்த வேதனை கூட அவனுக்கு தெரியாது என்றால் கண்ணியத்திற்குரியவர்களை எப்படிப்பட்ட கடுமையாக இருக்கும். சில சமயத்தில் பயத்தில் அடிபட்டு இருக்கும், அடியினுடைய வழி தெரியாது, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும், ரத்தம் ஓடுறது தெரியாது, கை துண்டிக்கப்பட்டிருக்கும். போர்ல வீரர்கள் போர் புரியுறாங்களே, அப்ப கத்தி வெட்டுப்படுது, காயம்படுது, வலிக்காது. இப்ப நமக்கு வழி தெரியும், அந்த நேரத்தில் வழி தெரியாது. ஏன், அங்கே அந்த வழியை உணர்ந்து கொண்டு இருப்பதற்கு சிந்தனையில் இடமில்லை. காரணம், கொஞ்சம் மறந்தால் அந்த வழியை உணரும் அளவுக்கு கூட நாம் தாமதித்தால் அடுத்து மவுத், அடுத்து என்ன வந்துடும். ஆகவே அந்த மவுத்தை எதிர்த்து அங்கே அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் விரல்ல படுற காயம், கையில படுற காயம், இதெல்லாம் ஒரு காயமாக தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, காஃபிருடைய நிலைமை அப்படித்தான். அந்த நேரத்திலே காஃபிர்களுடைய ஒரு கூட்டத்தின் அழுது புலம்புகின்ற அந்த புலம் புலம் புலம்பலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஆஹா, தூதரின் வழியை பின்பற்றாமல் விட்டுவிட்டேனே, யா லைதனி தகல்து மஅ ரசூலி சபீலா. எவ்வளவோ சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வழிக்கு வாருங்கள், ரசூலுடைய வழிக்கு வாருங்கள் என்று அழைத்தார்களே, விட்டுட்டனே. ரசூலோடு என்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே. அவனோட கூட்டாளி வச்சிருந்தனே, தப்பு பண்ணிட்டனே, அவனை எனக்கு நண்பனாக ஆக்கி இருக்க கூடாது, என்ன வழி கெடுத்துட்டானே. லகத் அபல்லனி அனி ஜிக்ரி, இறை நினைவூட்டலை விட்டு என்னை வழி கெடுத்தானே. அந்த இறை நினைவூட்டல் எனக்கு வந்தது, ஆனால் வழி கெடுத்து விட்டானே. அல்லாஹ் சொல்கிறான், சைத்தான் இப்படித்தான் மனிதனை கைவிடக்கூடியவன். சைத்தான் மனிதனை இப்படித்தான் கைவிட்டு விடுவான். என்ன செய்வான், இந்த இந்த பூமியிலே வாழும் பொழுது சரி பரவாயில்ல போ போ. கமசலி ஷைத்தான் இஸ் கால லில் இன்சானி குஃபர், சொல்லுவான் காஃபிராயிக்க, சொல்லுவான் போ, சொல்லுவான் பாத்துக்க, சொல்லுவான் செஞ்சுக்க, சொல்லதான் செய்வான். அடுத்து அந்த மஸ்டருடைய காட்சிகளிலே ஒரு காட்சி வரும். சைத்தான் காஃபிர்களிடத்திலே, முஷ்ரிக்குகளிடத்திலே, பாவிகளிடத்திலே பிரசங்கம் செய்வான். அவனுக்கு என்று ஒரு மிம்பர், ஒரு மேடை அந்த மைதானத்திலே. சில அறிஞர்களின் கூற்றுப்படி அந்த மஸ்டர் மைதானத்திலே, சிலரின் கூற்றுப்படி நரகத்தில் சென்றதற்கு பிறகு. ஆக எப்படியோ ஒரு பிரசங்கம் இருக்கிறது. சைத்தான் இபிலிஸ் பிரசங்கம் செய்வான். பிரசங்கி யாரு, பேச்சாளர் யார், அங்க அறிவிக்கப்படும். இப்ப இபிலிஸ் பேச போகிறார் கேளுங்கள் என்று. யாருக்கு பேசுவாரு, காஃபிர்களுக்கு, சைத்தான் முஷ்ரிக்குகளுக்கு பேசுவார். சரி, அந்த விவரம் அங்க வரும்போது பார்ப்போம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், சைத்தான் இப்படித்தான் மனிதனை கைவிட்டு விடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஒரு நிலைமை பாவியுடைய, இப்படி ஒரு நிலைமை. அந்த கட்டத்திலே அவன் என்ன செய்வான், அழுது புரளாபிப்பான், கையை கடித்து துப்பிக் கொண்டிருப்பான். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சூரா இஸ்ரா 17வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ونحشرهم يوم القيامة على وجوههم عميا وبكما وصما. இந்த பாவியை அல்லாஹ் எப்படி எழுப்புவான், அல்லாஹ் மிக அறிந்தவர். நாளை மறுமையிலே வழிகேட்டில் உள்ளவர்களை அவர்களுடைய முகத்தின் மீது நாம் எழுப்புவோம். அதாவது கால் மேலே இருக்கும், முகம் கீழே இருக்கும். குருடர்களாக இருப்பார்கள், ஊமையர்களாக இருப்பார்கள், செவிடர்களாக இருப்பார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சஹீஹிலே வருகிறது, நபி தோழர்களிலே சிலர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி முகத்தின் மீது எழுப்பப்படும் அந்த மனிதன் நடந்து செல்ல முடியும்? இப்ப நடை என்றால் கால் என்று நான் புரிந்து வைத்திருக்கேன், காலால் நடப்பதா? அப்போது அந்த நபி தோழர்கள் கேட்கும் போது, இதான் கண்ணிய திருக்குறளிலே ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆனிலே வந்துவிட்டால், நபிமொழியிலே வந்துவிட்டால் எப்படி என்று கேட்கக்கூடாது, செயல்படுத்துங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அவர்கள் கேட்டார்கள், எப்படி நடக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லவில்லை, நம்ப சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? எந்த இறைவன் காலால் மனிதனை நடக்க வைத்தானோ, காலுக்கு நடக்கும் ஆற்றலை கொடுத்தானோ, அந்த அல்லாஹ் அந்த மனிதனை முகத்தின் மீது நடக்க வைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், அவ்வளவுதான், நம்பிடுப்போம், அதுக்கு மேல பேசாது. குருடனாக இருப்பான். எப்படி இந்த பூமியிலே அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்த்தும் பார்க்காதவனாக, கேட்டும் கேட்காத செவிடனாக, சத்தியத்தை மொழியாத ஊமையாக இருந்தானோ அப்படி.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி: தாருல் ஹுதா 211, லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 044-2524-7866.
அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் மக்களை எப்படி எழுப்புவான்? மக்கள் என்றால் மூமின்கள், காஃபிர்கள். இந்த காஃபிர்களில் அல்லாஹு தஆலா பல வகையாக பிரித்திருக்கின்றான். எல்லா காஃபிர்களையும் ஒரே மாதிரியாக அல்லாஹ் எழுப்புவதில்லை. அதுபோன்று மூமின்களிலும் எல்லா மூமின்களையும் அல்லாஹ் ஒரே மாதிரியாக எழுப்ப மாட்டான். மூமின்களுடைய அமல்களின் தரத்திற்கு ஏற்ப நபிமார்கள், ஷஹீதுகள், சாலிஹ் என்ற நல்லவர்கள், மார்க்க கல்வியை கற்று மார்க்கத்திற்காக வாழ்ந்தவர்கள், அதிகமாக தர்மம் செய்தவர்கள், கஷ்டங்களில் சோதனைகளில் பொறுமையாக இருந்தவர்கள், அதிகமாக நோன்பு நோற்றவர்கள் என்று நல்ல அமல்களுக்கு ஏற்ப மூமின்களுடைய தரத்தையும் அல்லாஹ் பிரித்து விடுவான். அதுபோன்றுதான் காஃபிர்களையும் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப, பாவங்களின் அந்த கடுமைக்கு ஏற்ப அவர்களுடைய எழுப்பும் நிலையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்து வைத்திருக்கின்றான். சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தின் 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் யஹ்தில்லாஹ் ஃபஹுவல் முஹ்தத் ومن يضلل فلن تجد لهم أولياء من دونه ونحشرهم يوم القيامة على وجوههم عميا وبكما وصما مأواهم جهنم كلما خبت زدناهم سعيرا. الله யாரை நேர்வழியில் செலுத்தினானோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் யாரை வழிகேட்டிலே விட்டுவிட்டானோ, நபியே, அவர்களுக்கு அல்லாஹுவை தவிர வேறு பாதுகாவலர்களை நீங்கள் அறவே காண முடியாது. நாம் அந்த பாவிகளை மறுமையில் எழுப்புவோம். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பாவத்தில், குஃபுர், இறை நிராகரிப்பில், ஷிர்க் என்ற இணை வைத்தலிலே கடுமை காட்டிய பெரிய அந்த கொடிய காஃபிர்களின் நிலைமையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். எப்படி சொல்கிறான்? மறுமையில் நாம் அவர்களை அவர்களுடைய முகத்தின் மீது எழுப்புவோம். அதாவது அவர்களுடைய கால்கள் மேலே இருக்கும், அவர்களுடைய முகங்கள் கீழே இருக்கும். குருடர்களாக இருப்பார்கள், ஊமையர்களாக இருப்பார்கள், செவிடர்களாக இருப்பார்கள். அவர்கள் கடைசியாக ஒதுங்கும் இடம் நரகம்தான். அந்த நரகம் அணையும் போது நாம் மேலும் அவர்களுக்கு அங்கே நெருப்பை மூட்டுவோம். இந்த ஆயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அப்போது ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, காஃபிர் எப்படி எழுப்பப்படுவான் மறுமை நாளில் அவனுடைய முகத்தின் மீது, அதாவது முகம் குப்பர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பதில் என்ன சொல்கிறார்கள், அந்த மனிதனை அவனுடைய இரண்டு கால்களின் மீது நடக்க வைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் மறுமையில் அவனுடைய முகத்தின் மீது நடப்ப வைப்பதற்கு ஆற்றல் உள்ளவனாக இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, பல செய்திகளை இந்த ஹதீஸில் இருந்து நாம் படிப்பினையாக பெறுகிறோம். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே 5020 எண்ணாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டிய போது எந்த நபி தோழரும் ஆட்சேபனை செய்யவில்லை, ஒருவரை தவிர. அந்த ஒருவர் சபையில் இருந்தார், ஆனால் சபையில் இருந்த அந்த மனிதர் யார் என்று சஹாபாக்கள் சொல்லவில்லை. ஒருவர் ரசூலுல்லாவிடத்திலே கேட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர் ரசூலுல்லாவிடத்திலே கேள்வி கேட்ட விதம் தவறு. சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்களுடைய மஜ்லிஸிலே யாராவது தவறு செய்தால் அந்த தவறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தினால் அந்த நபி தோழரின் பெயரை குறிப்பிட்டு சொல்ல மாட்டார்கள். ஒருவர் இப்படி செய்தால் ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அதே நன்மையாக இருக்குமே ஆனால் அந்த நன்மை செய்தவருடைய பெயரை கூறி அவர் செய்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இப்படி வாழ்த்து செய்தார்கள், துஆ செய்தார்கள் என்று சொல்வார்கள். கேட்டவரை பற்றிய விவரம் நமக்கு தேவையில்லை. கேட்ட கேள்வி தவறு. என்ன? அல்லாஹ் கூறிய போது அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். கைஃப, எப்படி அல்லாஹ் நாளை மறுமையில் காஃபிர் எப்படி மறுமையில் முகம் குப்புற எழுப்பப்படுவான் என்று கேட்டார்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அவருடைய கேள்வி என்ன? முகம் குப்புற எப்படி எழுப்பப்பட்டு அவன் நடப்பான், அந்த காட்சியை விவரியுங்கள், எங்களுக்கு புரியும்படி சொல்லுங்கள் என்று அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு அங்கே பதில் சொல்லாமல் அவரை ஈமானுக்கு வழிகாட்டுகிறார்கள், இறை நம்பிக்கைக்கு வழிகாட்டுகிறார்கள். எப்படி என்று நீ நம்பிக்கை விவரம் தெரிய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது, நீ நம்பிக்கை கொள். எப்படி? எந்த அல்லாஹ் இந்த பூமியிலே காலின் மீது நடப்பதற்கு மனிதனுக்கு ஆற்றல் கொடுக்கிறானோ அந்த அல்லாஹ் முகத்தின் மீது நடப்பதற்கும் மறுமையில் ஆற்றல் கொடுப்பான். அல்லாஹுவை நம்பிக்கை கொள், அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்பிக்கை கொள். எப்படி என்ற விவரத்தை கேட்காதே. இதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்து. சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த இடத்துல இந்த மஹ்ஷருடைய காட்சியை பற்றி பேசும்போது விளங்க வேண்டிய இந்த வசனத்தின் செய்தி என்னவென்றால், இறை நிராகரிப்பிலே பெருமையோடு மமதையோடு உச்சக்கட்டத்தில் இருந்தவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி கேவலப்படுத்துகிறான், அவர்களுடைய முகம் தரையில் இருக்கும்படி. அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த தொடரிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், குருடர்களாக இருப்பார்கள், ஊமையர்களாக இருப்பார்கள், செவிடர்களாக இருப்பார்கள். இந்த வசனத்திற்கு இமாம் தபரி போன்ற குர்ஆன் விரிவுரை அறிஞர்கள் எழுதும்போது இரண்டு விதமான கருத்துகள் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று என்ன? உண்மையில் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருப்பார்கள். இந்த நிலை ஒரு சிறிது காலம் வரை, மஹ்ஷருடைய சிறிது காலம் வரை அவர்களுக்கு நீடிக்கும். பிறகு அவர்களுக்கு பார்க்கும் ஆற்றல், கேட்கும் ஆற்றல், பேசும் ஆற்றல் கொடுக்கப்படும். எப்படி? வேதனையின் வகையில் ஒன்று இந்த துன்யாவுடைய கஷ்டங்களில் எப்படி ஒரு மனிதன் பேச முடியாதவனாக ஊமையாக இருப்பது ஒரு கஷ்டமோ, பார்க்க முடியாத குருடனாக இருப்பது ஒரு கஷ்டமோ, கேட்க முடியாத செவிடனாக இருப்பது ஒரு கஷ்டமோ, அதுபோன்று மறுமையிலும் வேதனை, கேட்க முடியாத, பார்க்க முடியாத, பேச முடியாத அந்த தன்மைகளையும் அவர் அந்த தன்மைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த துன்யாவிலே கண்ணோடு இருந்தோமே, இந்த துன்யாவிலே நாம் கேட்கும் ஆற்றலோடு இருந்தோமே, இந்த துன்யாவிலே பேசும் ஆற்றலோடு இருந்தோமே, அதாவது முழுமையாக ஒரு பலவீனம், ஒரு நிர்பந்தம், ஒரு கேவலம், ஒரு இயலாமையின் உச்சத்திற்கு அவர்கள் அங்கே தள்ளப்படுகிறார்கள். ஏதாவது ஓடலாமா வைக்கலாமா என்றால் அதுவும் அங்கே அவர்களுக்கு முடியவில்லை, முகம் குப்புற இருக்கிறார்கள். இப்படி ஒரு கடுமையான ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையிலே அந்த முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் எழுப்பப்படுவார்கள். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இன்னும் ஒரு விளக்கம் என்னவென்றால், அதாவது குருடர்கள், ஊமையர்கள், செவிடர்கள் என்றால் உண்மையில் குருடர்களாக, செவிடர்களாக அல்லது ஊமையர்களாக இருப்பார்கள் என்று இல்லை. எப்படி? அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி பேசும்போது குர்ஆனிலே சும்முன் புக்முன் உம்யுன், செவிடர்கள், குருடர்கள், ஊமையர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் அவர்கள் செவிடர்களாகவும் இல்லை, ஊமையர்களாகவும் இல்லை, குருடர்களாகவும் இல்லை. எந்த விதத்தில் அல்லாஹ் ஒப்பிடுகிறான்? அதாவது செவி இருந்து அதை கொண்டு பலன் பெறாதவர்கள், சத்தியத்தை கேட்டு பேசும் ஆற்றல் இருந்து சத்தியத்தை மொழியாதவர்கள் ஊமையர்களை போல, கண்ணிருந்தும் உண்மையான அத்தாட்சிகளை பார்க்காதவர்கள் குருடர்களை போல என்று இந்த உலகத்தில் வாழும்போது அந்த பாவிகளை எப்படி ஆன்மீக ரீதியாக குருடர்கள், செவிடர்கள், ஊமையர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானோ அதுபோன்றுதான் மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் இவர்கள் குருடர்களாக இருந்தார்கள், செவிடர்களாக இருந்தார்கள், ஊமையர்களாக இருந்தார்கள், அதாவது சத்தியத்தை கொண்டு பார்த்து பயன்பெறாத, கேட்டு பயன்பெறாத, மொழிந்து பயன்பெறாத பாவிகளாக இருந்தார்கள் அல்லவா, அதே நிலையில்தான் நாம் அவர்களை எழுப்புவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மஹ்ஷருடைய காட்சியிலே முக்கியமான காட்சி என்ன? பாவி காஃபிர்கள் முகம் குப்புற எழுப்பப்படுவார்கள். இது ஒரு மஹ்ஷருடைய நிலைகளில் ஒரு நிலை. அடுத்து சூரா காஃபிலே அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகின்றார், 41, 42, 43, 44 ஆகிய வசனங்களிலே, வஸ்தமிஅ யௌம யுனாதில் முனாதி மிம் மகானின் கரீப் يوم يسمعون الصيحة بالحق ذلك يوم الخروج إنا نحن نحيي ونميت وإلينا المصير يوم تشقق الأرض عنهم سراعا ذلك حشر علينا يسير. الله كريم في الهران كيت بيراها عليك وراء عليكم نالي لي فكت لرند وراء عليك فار يبدي உங்களுக்கு முன்பு கூறப்பட்டிருக்கிறது இந்த விளக்கம். இந்த பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே மைதானமாக ஆக்கி விடுவார். எல்லோரும் இந்த சமமான பூமியிலே எழுப்பப்படுவார்கள். அங்கே தூரம் என்பது இருக்காது. அழைப்பவரின் அழைப்பை எல்லோரும் சரிசமமாக கேட்பார்கள். இந்த துன்யாவை பொறுத்தவரை ஒருவர் பேசினால் பக்கத்தில் இருப்பவர் நன்கு தெளிவாக கேட்பார். அடுத்து அப்படி அவருடைய சப்தம் குறைந்து கொண்டே செல்லும். தூரத்தில் உள்ளவர் ஒன்று கேட்கவும் செய்யலாம், கேட்காமல் அவருக்கு அந்த பேச்சு தவறவும் செய்யலாம். ஆனால் மறுமையை பொறுத்தவரை இந்த பூமியை அல்லாஹ் எப்படி மாற்றி வைத்திருப்பான் என்றால், சமமாக இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்காது, அழைக்கின்ற மலக்கினுடைய சப்தத்தை எல்லா மக்களும் சமமாக அவருக்கு அருகிலிருந்து அந்த மலக்கு அழைப்பதை போன்று கேட்பார்கள். இப்படி உங்களுக்கு பக்கத்திலிருந்து உங்களை ஒருவர் அழைத்தால் நீங்கள் எப்படி கேட்பீர்களோ அப்படித்தான். அந்த பெரிய மைதானத்திலே முன்னோர் பின்னோர் ஜின்கள், மனிதர்கள், பறவைகள், எல்லா உயிரினங்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டு ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் அந்த மைதானத்திலே அழைப்பவர் அழைக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் எப்படி உணர்வான்? தனக்கு பக்கத்திலிருந்து தன் பெயரை கூறி அந்த மலக்கு அழைப்பதை போன்ற அந்த உணர்வு அங்கே இருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், சத்தியமாக அந்த சப்தத்தை அவர்கள் கேட்கும் நாள் அதுதான் புதைக்குழியிலிருந்து அவர்கள் வெளியேறும் நாள். முதல் சூர் ஊதப்பட்டு இரண்டாவது சூர் ஊதப்படும் நாளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், நாமே உயிர்ப்பிக்கிறோம், நாமே மரணத்தை கொடுக்கிறோம், நம் பக்கமே நீங்கள் திரும்ப வர வேண்டும். பூமி பிளக்கும் நாளிலே யௌம தஷக்கக்குல் அர்து அன்ஹும் சிராஆ, மஹ்ஷருடைய காட்சி, இதா ஜுல்ஸிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி பிளக்கும் அப்போது மனிதர்கள் அங்கிருந்து விரைந்து வருவார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இப்படி ஒன்று சேர்ப்பது நமக்கு ரொம்ப சுலபமானது. இதே இந்த சூரா காஃபுடைய வசனத்திற்கு விளக்கமாக சூரத்துல் மஆரிஜில் வரக்கூடிய அந்த வசனங்கள் விரிவுரை விளக்கமாக அமைந்திருக்கிறது. சூரத்துல் மஆரிஜிலே இந்த கபர், இந்த புதைக்குழிகள் பூமி பிளக்கும் போது மனிதர்கள் எப்படி எழுந்து வருவார்கள் என்ற காட்சியை அல்லாஹ் சொல்கிறான். 42-43 வசனத்திலே, ஃபதர்ஹும் யஹூது வயலஅபு ஹத்தா யுலாகூ யௌமஹும் அல்லதி யுஅதூன். கண்ணியத்திற்குரியவர்களே, மஹ்ஷருடைய அந்த காட்சிகளை அல்லாஹ் விவரிக்கும் போதெல்லாம் துன்யாவுடைய சில நிலைமைகளையும் அல்லாஹ் தொட்டு சொல்கிறான். காரணம், வெறும் அந்த மஹ்ஷருடைய நிலைமையை கூறுவது மட்டுமல்ல, இந்த துன்யாவில எப்படி அவர்கள் வாழ்ந்தார்களோ அப்படித்தான் அவர்கள் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். நபி மொழியின் கருத்து நமக்கு அப்படித்தான் சொல்கிறது. நல்லவர்கள் நல்ல நிலையிலே, பாவிகள் கஷ்ட நிலையிலே எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து, யாருக்கு சொல்ல சொல்கிறான், யார் அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து இறை நிராகரிப்பு, இறை இணை வைப்பு, பாவங்கள் என்ற முரண்பாடுகளிலே வாழ்ந்தார்களோ அவர்களை பார்த்து நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபதர்ஹும், நபியை நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள். அதாவது முதலிலே உபதேசம் செய்யுங்கள், நினைவூட்டுங்கள், அழையுங்கள், அறிவுரை சொல்லுங்கள். எல்லாம் சொல்லி முடித்ததற்கு பிறகும் அவர்கள் அந்த அறிவுரையை கொண்டு பலன் பெறவில்லை என்றால், அறிவுரையை செவிமடுக்கவில்லை என்றால், அறிவுரையை ஏற்று அதன்படி அவர்கள் நடக்கவில்லை என்றால், நீங்கள் வருத்தப்படாதீர்கள், உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள். ஆரம்ப நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து, முஷ்ரிக்குகளை பார்த்து, பாவிகளை பார்த்து மனதால் வெந்தார்கள், மனதால் வேதனைப்பட்டார்கள். அல்லாஹ் கூறினான், நபியே, அவர்கள் மூமினாக ஆகாத காரணத்தால் உங்களையே நீங்கள் அடித்துக் கொள்வீர்களோ, நபியே, அவர்கள் மூமினாக ஆகாததை பார்த்து நீங்கள் வருந்தாதீர்கள், வருத்திக் கொள்ளாதீர்கள். அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளின் காரணமாக நீங்கள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அழைப்பாளருடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழைப்பாளராக இருந்தார்கள், அழைப்பாளர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உதாரணம் ஒன்றை கூறினால் இங்கே பொருத்தமாக இருக்கும். அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் உள்ள உதாரணத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக அழகாக அறிந்தவர்கள், புரிவதற்காக சொல்கிறோம். ஒரு வியாபாரி பெரிய முதலை போட்டு இரவு பகலெல்லாம் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்கிறார். ஆனால் அன்று இரவு அன்று மாலை அவருக்கு லாபம் கிடைக்கவில்லை. அவர் என்ன செய்வார்? அவர் வருத்தப்படுவாரா இல்லையா? தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லை என்று வருத்தப்படுவாரா இல்லையா? வருத்தப்படுவார். ஒரு விவசாயி விவசாயம் செய்தார், பல மாதங்கள் உழுதார், விதை விதைத்தார், நாற்று நட்டார், அறுவடை காலத்திலே அறுவடை கைக்கு கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படுவாரா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய உள்ளங்கள், ஒரு இந்த உலக உழைப்புகளை செய்கின்ற மக்களின் உள்ளங்களை விட மார்க்க உழைப்பை அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்த அந்த நபிமார்கள் தாங்கள் செய்த முயற்சிகளால் இந்த மக்கள் பலன் பெற வேண்டும், இந்த மக்கள் நரகத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று மிகப்பெரிய மன ஆசையும் அதற்காக மனதால் வேதனைப்பட்டவர்களும் தான் அந்த நபிமார்கள். சஹீஹுல் புகாரியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பிரயாணி ஒரு நாள் பயணத்திலே இரவிலே குளிர்காய்வதற்காக, மிருகங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வெளிச்சத்திற்காக நெருப்பு மூட்டுகிறார். அப்போது ஈசல் பூச்சிகள் அந்த நெருப்பின் வெளிச்சத்தை பார்த்து அதிலே வந்து விழ வருகின்றன. அவர் அந்த நெருப்பை சுற்றி அமர்ந்து கொண்டு அந்த பூச்சிகளை தள்ளி தள்ளி விடுகிறார். ஆனால் அந்த பூச்சிகளோ அதில் விழுந்துத்தான் ஆவேன் என்று அவரையும் மிகைத்து அந்த நெருப்பிலே எரிந்து சாவுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அனா அஹுதுக்கும் பிஹுஜ்ஸிக்கும் அனின் நார், உங்களுடைய இடுப்பை பிடித்து நரகத்திலிருந்து இழுத்து விட வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மிகைத்து விடுகிறீர்கள். எவ்வளவு மன வேதனையின் உச்சக்கட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்திருந்தார்கள் என்றால் இந்த உதாரணத்தை சொல்லுவார்கள். ஒருவர் தன்னுடைய நன்மைக்காக நெருப்பு மூட்டுகிறார், ஆனால் அந்த அப்பாவி பூச்சிகள் அதில் விழுகின்றன, அந்த பூச்சிகளை விரட்டுகிறார். அந்த மக்களுக்கு அந்த பூச்சிகளுக்கு தெரியவில்லை, நெருப்பு என்று தெரியவில்லை, அதன் விபரீதம் தெரியவில்லை. வெளிச்சம் என்ற உடனே அதில் வந்து அவர்கள் விழுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்படித்தான் உங்கள் நிலை. இந்த ஆசாபாசங்கள், இந்த அற்ப சுகங்கள், இதை அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் இதனுடைய பின்னணியில என்ன இருக்கிறது? நரகம் இருக்கிறது. உங்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழுக்கிறேன், ஆனால் நீங்களுமோ நரகத்தில் விழுவேன் என்று முயற்சி செய்கிறீர்கள், என்னை மிகைத்து விடுகிறீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பதர்ஹும், கடைசி நிலைமை என்ன? விட்டு விடுங்கள். யஹூது வயலபு, விளையாடட்டும், அவர்கள் தங்களுடைய இந்த அற்ப இன்பங்களிலே மூழ்கட்டும். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரை. அல்லாஹ் சொல்கிறார், அந்த நாளிலே கபர்களில் இருந்து விரைந்து எழுவார்கள், ஒரு நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு அடையாளத்தை நோக்கி மக்கள் எல்லாம் விரைந்து ஓடினால் எப்படி வருவார்களோ அப்படி அந்த சப்தம் கேட்கும் திசையை நோக்கி அவர்கள் ஓடி வருவார்கள். அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் கீழ் நோக்கி நிலை கொண்டிருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழி நிலையை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. எப்படி ஒரு சபையிலே கேவலப்படுத்தப்படுகிற ஒரு மனிதர் தன் தலையை தூக்குவாரா? தன் பார்வையை தூக்கி பார்ப்பாரா? அந்த உலக மக்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தப்படுகின்ற அந்த காஃபிர், அதுவும் அதுதான் உண்மையான கேவலம். அரசனாக இருப்பவன், பெரிய மந்திரியாக இருந்தவன், செல்வந்தனாக இருந்தவன், எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய நிலை இவ்வளவு மோசமாகிவிட்டதே, இவ்வளவு கேவலப்படுத்தப்படுகிறோமே என்று நினைக்கும் போது அவனுடைய மனநிலை, அவனுடைய கண் பார்வை எப்படி இருக்கும்? காஷியாத்தன் அப்சாருகும், தர்ஹக்குஹும் தில்லா, இழிவு அவர்களை சூழ்ந்திருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா தாஹாவுடைய 102வது வசனத்திலே அவர்களுடைய பார்வையை பற்றி இங்கே அல்லாஹ் எப்படி கூறினான்? அவர்களுடைய பார்வை பயத்தால் கேவலத்தால் பூமியை நோக்கிக் கொண்டிருக்கும் என்று கூறுகிறான் அல்லவா. சூரா தாஹாவுடைய 102வது வசனத்திலே அவர்களுடைய அந்த கண்ணுடைய நிறத்தையும் அல்லாஹ் வர்ணிக்கிறான். பயத்தால் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஏற்பட்ட திடுக்கத்தால், தங்களுக்கு ஏற்பட்ட அந்த மோசமான நிலையால் அவர்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கும்? யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர் வநஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌம இதின் ஜுர்கா, சூர் ஊதப்படும் அந்த நாளில், இரண்டாவது சூர், நாம் முஜ்ரிம் குற்றவாளிகளை எழுப்புவோம் நீல நிற கண்கள் உடையவர்களாக. அதாவது பயத்தின் காரணமாக இந்த கண்கள் நீளம் கொண்டு விடும். இது அந்த பாவிகளுக்கு, பாவிகளை அல்லாஹ் எழுப்புகின்ற ஒரு காட்சி. அடுத்து பல குற்றங்கள் செய்தவர்கள். ஒவ்வொரு வகையான குற்றங்களுக்கு ஏற்ப நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுகின்ற விதம் வித்தியாசமாக இருக்கும். அந்த விவரங்களை நாம் தெரிவதற்கு முன்னால் பொதுவாக சில விவரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரியுடைய 5021 ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே மனிதன் இன்பமாக வாழ்கிறான், எந்த துன்பத்தையும் அவன் பார்க்கவில்லை. ஒருவன் அவனுக்கு நோய் ஏற்படவில்லை, வறுமை ஏற்படவில்லை, இந்த உலகத்தில் இன்பத்தை தவிர அவன் எதையும் அனுபவிக்கவே இல்லை. ஆனால் அவன் மூமின் அல்ல. பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லி நார், ஆனால் அவன் நரகத்தைச் சேர்ந்தவன், நரகவாதிகள் ஒருவன், காஃபிராக, முஷ்ரிக்காக, முனாஃபிக்காக அல்லது வேறு ஒரு பெரும்பாவியாக. இந்த துன்யாவை பொறுத்தவரை உலக செல்வங்கள் அனைத்தும் அவனுக்கு கிடைக்கப்பட்டிருந்தன. இவனை நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பி ஃபயுஸ்பஹு ஃபின்னாரி சத்பகதன், மஹ்ஷர் மைதானத்திலே நடக்கின்ற காட்சிகளிலே ஒரு காட்சி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் இப்படி செய்கிறான்? கண்ணியத்திற்குரியவர்களே, மஹ்ஷருடைய அந்த காட்சிகளை பற்றி முழுமையாக நாம் வர்ணித்து விட முடியாது. ஹதீஸுகளை படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் அந்த ஹதீஸுகளுடைய விளக்கங்கள், சாதாரண ஒரு நாளா ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமம். அப்படி எத்துணை நாட்கள் அந்த மஹ்ஷருடைய நாட்கள், எத்துணை கோடி கோடி மனிதர்களை அந்த நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்ய இருக்கிறான், அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலி கொடுக்க இருக்கிறான் என்றால் அதனுடைய அந்த நாளின் கடுமையை பற்றி, அந்த நாளுடைய நிலைமைகளை பற்றி எவ்வளவு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புரிய வைத்தாலும் அது மிக குறைவுதான். சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யூதா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லி நார், இந்த உலகத்திலேயே அதிகமான இன்பங்களை, சுகங்களை, வாழ்க்கை நன்மைகளை பெற்ற ஒருவனை கொண்டு வரப்படும், ஆனால் அவன் நரகவாதிகளில் ஒருவனாக இருப்பான். நரகத்திலே அவனை ஒரு முறை முக்கி எடுக்கப்படும். எப்படி? ஒரு கிளாஸ்ல தண்ணீர் அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், ஒரு பொருளை இப்படி ஒரு தடவை ஒரு நொடிக்கு அப்படி உள்ளார விட்டுட்டு எடுக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்திலே ஒரு முறை அவனை அப்படியே நனைத்து வெளியே எடுக்கப்படும். உடனே, ரொம்ப நேரம் கிடையாது. ஒரு மலக்கூடிய ஆற்றல் பல உரைகளிலே உங்களுக்கு நாம் ஹதீஸுகளிலிருந்து கூறியிருக்கிறோம். அந்த மலக்கு அந்த மனுஷனை பிடிச்சாலே அந்த கையில எந்த மூலையில் அவன் இருப்பானே தெரியாது. எடுத்து அப்படி நுழைச்சி அப்படி எடுத்து எடுத்திருப்பார். அவ்வளவுதான், அவன்கிட்ட கேட்கப்படும், சுமையு கால் இப்னு ஆதம் ஹல் ரஐத கைரன் கத்து ஹல் மர்ர பிக நஈமுன் கத்து, ஆதமின் மகனே, உலகத்தில் ஏதாவது ஒரு நன்மையை, ஒரு சுகத்தை நீ பார்த்திருக்கிறாயா? யாருங்க இவன்? சுகத்தை தவிர எதையுமே அனுபவிக்காதவன், இன்பத்தை தவிர எதையுமே பார்க்காதவன். அப்போது அந்த மனிதன் சொல்லுவான், லா வல்லாஹி யா ரப், என் இறைவனே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உலகத்திலே நான் எந்த இன்பத்தையும் அனுபவித்ததில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு நொடியில் நொடியின் வேதனையே 50, 60, 70 ஆண்டு கால ஒட்டுமொத்த சுகத்தையும் இவனுக்கு மறக்க வைத்து விடுகிறது என்றால், அந்த நரகத்திலேயே அவன் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால், மரணத்திற்கு மரணத்தை கொடுத்து இனி நிரந்தரம் இங்கேதான் இருப்பா என்று முடிவு செய்து விட்டால், அந்த ஒட்டுமொத்த நரக வாழ்க்கையின் வேதனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஒரு தடவை நினைச்சு எடுத்ததிலேயே மொத்த இன்பத்தையும் மறந்து விடுகிறான். அதுபோன்று அடுத்து ஒருவரை அழைத்து கொண்டு வரப்படும். அவர் யார்? சொர்க்கவாசி. ஆனால் இந்த துன்யாவிலே அவரை விட ஒருவர் கஷ்டப்பட்டது கிடையாது. வறுமையில் கஷ்டப்பட்டிருக்கிறார், நோய் நொடியிலே கஷ்டப்பட்டிருக்கிறார், இன்னும் என்னென்ன கஷ்டம் இருக்கும் என ஹதீஸில் என்ன வருகிறது? துன்யாவிலேயே கஷ்டத்து கடுமையான கஷ்டத்தை அனுபவித்தவர்களில் மிக கடுமையானவர். அவரை கொண்டு வரப்பட்டு சொர்க்கத்திலே ஒரு முறை அப்படி நினைத்து வெளியே எடுக்கப்படும். அல்லாஹ் கேட்பான், ஏதாவது உலகத்திலே கஷ்டத்தை நீ பார்த்திருக்கிறாயா? ஹல் மர்ரபிக்க ஷிட்டதுன் கத்து, உலகத்திலே உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருக்கிறதா? ஃபயகூல் லா வல்லாஹி யா ரப்பி மா மர்ரபி புஸ்ன் கத்து வலா ரைது ஷிட்டதன் கத்து. யா அல்லாஹ், நான் கஷ்டம்னா என்னன்னே எனக்கு தெரியலையே, துன்பம் என்று துன்பம் எதையும் நான் பார்த்ததில்லை, எனக்கு எந்த சோதனையும் ஏற்பட்டதில்லை. யாருங்க இவரு? உலகத்திலேயே கடுமையான கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த மனிதர். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு நம்முடைய நிலைமையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு ஏற்படுகிற சிறிய சிறிய சோதனைகள், சில சில கஷ்டங்களுக்காக வேண்டி நம்மிலே பலர் அல்லாஹுவை நொந்து கொள்கிறார்கள், அல்லாஹுவை ஏசுகிறார்கள், விதியை ஏசுகிறார்கள், தங்களுடைய நாட்களை தங்களுடைய காலத்தை ஏசுகிறார்கள். எனக்கு என்னங்க, நான்லாம் வாழ்ந்து என்னங்க, கஷ்டத்தை தவிர துன்யால ஒண்ணுமே பார்க்கல, எதுக்குத்தான் அல்லாஹ் எங்களெல்லாம் படைச்சானோ, இந்த கஷ்டத்தெல்லாம் பாக்குறதுக்கு தானே அல்லாஹ் படைச்சான், என்ன துவா கேட்டாலும் ஒண்ணுமே கபூல் ஆக மாட்டேங்குது, நம்ம அப்படி என்னங்க பாவம் செஞ்சா இப்படி போட்டு அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறானே என்றெல்லாம் அல்லாஹுவை நொந்து கொள்கிற, அல்லாஹுவை ஏசுகிற, அல்லாஹுவின் விதியின் மீது வருத்தப்படுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் விதியை பொருந்தி கொள்ளவில்லையோ அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்படாது. யார் அல்லாஹுவை கொண்டு பொருந்தி கொள்ளவில்லையோ அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவும் பொருந்தி கொள்ள மாட்டான். ஏனென்றால் பாவிகள் பேசுவதை விட இபாதத்து செய்கின்றவர்கள் இந்த பேச்சுகளை பேசுவது அதிகமாக பார்க்கிறோம். ஒரு மனிதன் அல்லாஹ் இருக்கும் நாள் சுஜூது செய்கிறான் என்றால் அவன் அந்த சுஜூதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொழுகையாளி தன் தொழுகையின் அர்த்தத்தை புரிய வேண்டும். அந்த தொழுகை அவனுக்கு என்ன அர்த்தத்தை சொல்கிறது? நீ எஜமானன், நான் அடிமை. நீ எஜமானன், நான் அடிமை. எப்படி ஒரு எஜமானனுக்கு தன் அடிமையை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் சோதிக்கலாம். இந்த அடிமைக்கு வாய்மூடி கை கட்டி அந்த எஜமானனை புகழ்வதை தவிர வேறு அங்கே வழி இல்லை. சாதாரணமாக இந்த உலகத்தில் உள்ள எஜமானர்களுக்கே இந்த நிலை என்றால், உண்மையான எஜமானன் அல்லாஹ், உண்மையான கொடையாளி அல்லாஹ். இந்த துன்யாவிலே நீங்கள் எப்படி பார்த்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அருளை இந்த மனிதனுக்கு செய்திருப்பான். இவனை விட சோதனையில் உள்ள ஒருவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருப்பான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கம் என்று வந்தால் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பாருங்கள், சோதனை என்று வந்தால் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், அது உங்களுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்ற தன்மையை ஏற்படுத்தும். நாம் எப்படி ஹதீஸில் கூறப்பட்ட இந்த நிலைமைக்கு நேர் மாற்றம், மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லப்பா, அவனை விட நம்ம நல்லா இருக்கும்பா, ஏதோ தொழுகவாவது போறோமே, எப்படி திருப்தி கொண்டுகிறது, ஏதோ நம்ம வந்து அந்த அளவுக்கு இல்லையில போதும் அப்படி என்று. துன்யாவை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே உள்ளவர்களை பார்க்க சொன்னார்கள். நம்மிலே பலர் பார்ப்பது என்ன, அவன் பாருங்க இவ்வளவு வயசுல எப்படி செட்டில் ஆயிட்டான் பாருங்க, எவ்வளவு சம்பாரிச்சுட்டான் பாருங்க, எவ்வளவு அவன் முன்னேறிட்டான் பாருங்க, நம்ம இன்னும் அங்கேயே உட்கார்ந்துருக்கோம் பாருங்க, அப்ப அவன் என்ன செய்யறான், எப்படி அப்படியே தலைகீழ மாத்திக்கிட்டோம். இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு நிலைமை. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய ஒரு காட்சியை பற்றி இப்படி விவரிக்கின்றார்கள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூலிலே 2339வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். என்ன ஹதீஸில் வருகிறது? قال رسول الله صلى الله عليه وسلم ما منكم من رجل الا سيكلمه ربه يوم القيامه وليس بينه وبينه ترجمان. ரொம்ப பயப்பட வேண்டிய ஹதீஸ். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா சூரா அன்-நாசிஆத்தினுடைய கடைசியிலே, யார் தன் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற நாளை பயந்து கொள்கிறானோ. அந்த வசனத்திற்கு விளக்கமாக இந்த ஹதீஸை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யாராக இருந்தாலும் அவரிடத்திலே அல்லாஹ் மறுமை நாளில் நேரடியாக பேசுவான், அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். அதாவது ஒரு வாசிதா, ஒரு வசீலா அங்கே இருக்காது. அல்லாஹ் பேசுவான், அடியான் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த அடியான் ஃபயன்புர் ஐமன மின்ஹு, தன் வலது பக்கம் பார்ப்பான், ஃபலா யரா ஷைஅன் இல்லா ஷைஅன் கத்தமஹு, வலது பக்கம் பார்க்கும்போது அவன் என்ன அமலை செய்தானோ அதுதான் அங்கே இருக்கும். ثُمَّ يَنْظُرْ أَشْأَمَ مِنْهُ فَلَا يَرَى شَيْئًا إِلَّا شَيْئًا قَدَّمَهُ, இடது பக்கம் பார்ப்பான், அங்கும் என்ன இருக்கும், அவன் எதை செய்தானோ அதுதான் இருக்கும். ثُمَّ يَنْظُرْ تِلْقَاءَ وَجْهِهِ, நேராக பார்ப்பான், தன் முகத்திற்கு எதிராக பார்ப்பான். فَتَسْتَقْبِلُهُ النَّارُ, நரகம் அவனை வரவேற்றுக் கொண்டிருக்கும், நரகம் அவனை வரவேற்றுக் கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, பாவிகளுடைய ஒரு காட்சி இந்த ஹதீஸிலே விவரிக்கப்படுகிறது. பாவிகளுடைய ஒரு கூட்டத்தை பற்றி சூரா ரஹ்மானிலே கூறப்பட்ட வசனத்தை முந்தைய அமர்விலே கூறினோம். உச்சி முடியையும் உள்ளங்காலையும் பிடித்து வீசப்படும். சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு அறிவிப்பிலே இப்படியும் வருகிறது, நரகத்திலிருந்து ஒரு பெரிய மிருகம் ஒன்று வெளியேறும், உருவம் மறைந்தவர்கள், அநியாயக்காரர்கள், இவர்களை எல்லாம் அது கவ்விக்கொண்டு சென்று விடும். சமூகத்திற்கு அநீதி செய்தவர்களை கவ்விக்கொண்டு சென்று விடும். இது ஒரு காட்சி. இன்னொரு காட்சி என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில காஃபிர்களை கொண்டு வந்து மக்களுக்கு அங்கே காட்டுவான், இவர்களை பாருங்கள், படிப்பினைக்காக அவனுடைய அந்த வல்லமையை நிரூபிப்பதற்காக, இந்த பாவிகளுடைய பலவீனத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசுவான், அவர்களிடத்திலே கேட்பான், கேள்விகளை கேட்பான். அப்போதுதான் அந்த பாவி வலது பக்கம் பார்த்தாலும் இடது பக்கம் பார்த்தாலும் அவன் செய்த அமல்கள் மட்டும்தான் இருக்கும். முன்னாடி எங்கேயாவது பார்க்கலான்னு பார்த்தால் அங்கே நரகம் அவனை எதிர்நோக்கி கொண்டிருக்கும். இந்த ஹதீஸை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் இஸ்தஃஆ மின்கும் அன் யக்ய வஜ்ஹஹு ஹர்ரன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரத்தின் ஃபல்யஃஅல், யார் தன் முகத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க சக்தி பெற்றிருக்கிறாரோ, அது ஒரு பேரித்தம் பழத்தின் பகுதியை தர்மம் செய்தாவது அதை அவர் உடனடியாக செய்து கொள்ளட்டும். இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பகுதியிலே நமக்கு கொடுக்கின்ற அந்த பாடம் என்ன, எந்த ஒரு நல்ல அமலையும் அற்பமாக கருதாதீர்கள். மற்றும் ஒரு ஹதீஸிலே மிக தெளிவாகவே இந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது, நன்மையில் எதையும் அற்பமாக கருதாதீர்கள். இன்று நம்மில் பலருக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை என்னவென்றால் இதுதான், பெரிய நன்மையாக பார்ப்பார்கள், அதை மட்டும் செய்தால் போதும் என்று இருந்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்லவே அல்ல. என்னென்ன நன்மைகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்களோ, அந்த எல்லா நன்மைகளையும் சொர்க்கத்தை வேண்டியவராகவும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடியவராகவும் ஒரு முஸ்லீம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும், யா அல்லாஹ், இதன் மூலமாக எனக்கு மன்னிப்பு கொடுப்பாயாக, இதன் மூலமாக எனக்கு சொர்க்கத்தை தருவாயாக என்ற ஆதரவும் அச்சமும் அவருக்கு இருக்க வேண்டும். எந்த நன்மை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய விடுதலை கிடைக்கும் என்று அல்லாஹ்தான் மிக அறிந்தவன். எத்தனையோ நம்முடைய தொழுகைகள், எத்தனையோ நம்முடைய பிரச்சாரங்கள், எத்தனையோ நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ் மிக அறிந்தவன். அவையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஏதோ ஒரு நன்மை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படலாம், அந்த நன்மையின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கலாம். இரண்டு உதாரணங்களை பாருங்கள். ஒன்று, இஸ்ரவேலர் சமூகத்தில் இருந்த ஒரு விபச்சாரி, தவறான நடத்தை உள்ள ஒரு பெண், மன்னிப்பு எதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு கிடைக்கப்பெறுகிறது, ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தால், ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய அந்த செயல் அல்லாஹ்விற்கு பிடித்த காரணத்தால் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான். சொர்க்கவாசிகளில் அவருடைய பெயரை அல்லாஹ் எழுதுகிறான். இன்னும் ஒரு மனிதர் அமல்கள் அதிகம் இல்லை, கடமையான வணக்க வழிபாடுகளை தவிர அமல்கள் இல்லை. அல்லாஹ் அவரை பிடித்து கேட்கிறான், என்ன செய்தா என்று. அப்போது அந்த அடியான் சொல்கிறான், அல்லாஹ் என்ன அமல் அதிகமா செஞ்சேன்னு எனக்கு ஒன்னும் தெரியல, ஆனா ஒண்ணு நீ எனக்கு காசு பணத்தை கொடுத்திருந்த, நான் மக்களுக்கு கடன் கொடுப்பேன், அந்த கடனை வசூல் செய்வதற்கு என் வேலையாட்களை அனுப்பும் போது யார் கஷ்டத்திலே சிரமத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் தவணை கொடுத்து விட்டு வாருங்கள் என்று கூறி அனுப்புவேன், இதுதான் நான் செஞ்சது. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அடியானே நீ விட்டு கொடுத்தியா, உன்னை விட விட்டு கொடுப்பதற்கு நான் தகுதியானவன். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், பலவீனர்களுக்கு நீ விட்டு கொடுத்தாயா. உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியான் இடத்துல அவனுக்கு கொடுத்த செல்வத்திற்கு கணக்கு கேட்டிருந்தால் நிச்சயமாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு சொன்னா, பெரிய செல்வம் கொடுக்கப்பட்ட மனிதன் என்று வருகிறது. அப்ப ஒரு பொதுவாகவே செல்வந்தர் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும். அப்ப அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறான், பெரிய அமல் செய்யவில்லை, ஆனால் நான் ஏழைகளிடத்திலே கடன் வசூலிக்க சென்றால் என்னுடைய தொழிலாளிகளுக்கு சொல்லுவேன், அவர்களுக்கு தவணை கொடுத்து வாருங்கள், அவர்களுக்கு வசதி ஏற்படும் வரை. அல்லாஹ் சொல்கிறான், நீ விட்டு கொடுத்தாயா என் அடியார்களுக்கு, விட்டு கொடுக்கும் தன்மைக்கு உன்னை விட நான் தகுதியானவன், உன்னை மன்னித்து விட்டேன், சொர்க்கத்திற்கு செல். அல்லாஹு அக்பர். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஒரு சின்ன சின்ன நன்மைகள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நன்மைகளின் மூலமாக ஒட்டுமொத்த பாவங்களை மன்னித்து விடுகிறான், ஒட்டுமொத்த நன்மைகளையும் அல்ல அங்கீகரித்துக் கொள்கிறான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூறிய இந்த வார்த்தை, நீங்கள் ஒரு ரூபாயை தர்மம் செய்தாலும் கூட எண்ணத்தோடு நீயத்தோடு தர்மம் செய்யுங்கள், யா அல்லாஹ் இதை கொண்டு என்னை மன்னிப்பாயாக, இதன் மூலமாக எனக்கு சொர்க்கத்தை தருவாயாக. கோடி கோடியா கொடுக்கறீங்க, ஆனால் கொடுக்கும் போது சொர்க்கத்தின் ஆதரவு இல்லை, நரகத்துடைய பயம் இல்லை, அல்லாஹ் பொருந்து கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹுடைய பிரியம் தேட்டம் இல்லை என்றால் இந்த தர்மம் எல்லாம் குப்பை. என்னங்க, இன்னமல் அஅமால் பின்னியாத். அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூமின்களை பற்றி, யுத்இமூன தஅமல ஹுப்பிஹி மிஸ்கீனவ வ யதீமவ வ அஸீரா இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வ லா ஷுக்ரா. நியத்தங்க வேணும் இஸ்ராங்க, ஏழைகளுக்கு, எத்தீம்களுக்கு, கைதிகளுக்கு அவர்கள் உணவளிப்பார்கள். உணவளிக்கும் போது என்ன சொல்வார்கள், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். வெளியிலே அவர்கள் சொல்கிறார்களோ அல்லது மனதிற்குள் சொல்கிறார்கள், இரண்டும் அங்கே பொருந்தும். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்விற்காகத்தான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறோம், உங்களிடத்தில் நாங்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த நன்றியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த நாளை சொல்கிறார்கள், கடுமையான வெப்பம் உள்ள, கடுமையான திடுக்கமும் கடுகடுப்பும் உள்ள அந்த நாளை பயந்து நாங்கள் இந்த தர்மத்தை செய்கிறோம். நீ ஒரு எந்த ஒரு காரியத்தை செய்தால், ஒரு ரெண்டு காத்து தொழுதாலும் யா அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும். பிலாலை பாருங்கள், ரழியல்லாஹு அன்ஹு வ அர்தாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிலால் இன்னி அஸ்மஉ கஷ்கஷத நஅலிக், உன்னுடைய செருப்புனுடைய சப்தம் கேட்கிறேன் சொர்க்கத்திலே. என்ன செய்கிறாய், பிலாலுடைய அமலை பற்றி சொல்கிறார்கள், உலு செய்தால் ரெண்டு ரக்காத் அல்லாஹ்விற்காக தொழுது கொள்வீர். அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு, அல்லாஹ்விற்கு அந்த நன்மை பிடித்து விட்டது, அல்லாஹ் சொர்க்கவாசிகளுடைய பெயர்களிலே பிலாலை எழுதிவிட்டான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இதே இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சுனனினுடைய 2341வது ஹதீஸ். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியானை எழுப்பும் போது 5 கேள்விகளை அங்கே கேட்கிறான். லா தஸூலு கதம அப்த் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அலு அன் உம்ரிஹி ஃபீமா அஃனாஹு. அவனுடைய வாழ்வை பற்றி கேட்கப்படும், அந்த வாழ்வை எங்கே செலவு செய்தான், அவன் அவனுடைய கல்வியை பற்றி கேட்கப்படும், அவனுக்கு தெரிந்தவற்றில் என்ன அமல் செய்தான். ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு தெரிந்த இல்மை கொண்டு என்ன அமல் செய்தோம், எவ்வளவு நன்மைகள் நமக்கு தெரியும். இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச நன்மைகளின்படி நாம் அமல் செய்தாலே சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். எத்துணை சுன்னத்தான தொழுகைகள், அந்த தொழுகைகளுக்கு பின்னால் உள்ள திக்ருகள், காலை மாலை திக்ருகள், இன்னும் எத்துணை நன்மையான காரியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், தெரிந்தும் நம்மிலே பல அலட்சியம் செய்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய இல்மை பற்றி கேட்கப்படும், அவன் என்ன செய்தான் என்று. இரண்டாவது, மூன்றாவது, அவனுடைய செல்வத்தை பற்றி கேட்கப்படும், அந்த செல்வத்தை எங்கே சம்பாதித்தான், எங்க போய் சம்பாதிச்சான். சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய காலத்தை பற்றி, ஒரு காலவரம் சயாசி அலன்னாசி ஜமானன், அந்த காலத்திலே லா யுபாலில் மர்உ மின் ஐன அகதல் மால் அமினல் ஹலாலி அமினல் ஹராம், என்னங்க உள்ளதிலேயே அதிக பணக்காரனாக நான் ஆக வேண்டும், எப்படி சம்பாதித்தாலும் சரி, ஹலால் ஹராம் அதை பத்திலாம் பேசாத. இன்றைக்கு எத்துணை முஸ்லிம் வியாபாரிகள், நான் தொழுகை இல்லாத அல்லது மார்க்க அறிவு இல்லாத முஸ்லிம் வியாபாரிகளை பற்றி பேசவே இல்லை, மார்க்கம் தெரியும், தொழுகை இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, என்ன சொல்கிறார்கள், ஜி அந்த பிசினஸ்ல போய் நம்ம மார்க்கத்தை புகுத்த வேணா, பிசினஸ்ல மார்க்கத்தை புகுத்த வேணா, தொழில் துறையில மார்க்கத்தை கொண்டு வந்து நுழைக்க வேணா, அது தனியா நம்ம வச்சுப்போம், இதை தனியா வச்சுப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் இச்சையின் காரணமாகவோ ஏதாவது ஒரு ஆசையின் காரணமாகவோ ஒரு பாவத்தை செய்யறான், ஆனா பயந்து செஞ்சிடறான், அவனுக்கு அந்த பாவம் தான் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மன உறுத்தல் இருந்தா நிச்சயமா ஒரு நேரம் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா அதே சமயத்துல அல்லாவின் மேல துணிவு கொண்டு பாவத்தை ஹராமை ஹலாலாக்கி ஒரு மனிதன் செய்தான் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய நெறியிலிருந்து வெளியேறி விடுகிறான். இஸ்திஹலாலுல் ஹராம், ஹராமை ஹலால் என்று கருதுவது. அதுபோன்று மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் தற்கால நடைமுறைக்கு ஒத்துப்போகாது என்று கருதுவது, அல்லது குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வது இன்றைய கால நடைமுறைக்கு சாத்தியமாகாது என்று எண்ணுவது ஒரு மனிதனை இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றி விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்த கேள்வி, சம்பாதிச்சது மட்டுமல்ல, சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப ஹலாலா பார்த்து சம்பாதிப்பாங்க, ஆனா செலவழிக்க வரும்பொழுது தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப செலவழிப்பாங்க, பாக்குறோமா இல்லையா? ஒரு கல்யாணத்துல கோடியை கொட்டுறவங்களை, ஒரு கல்யாணத்துல கோடியை செலவழிப்பவர்களை, இப்பெல்லாம் கோடி எல்லாம் சர்வசாதாரணமா போச்சு, என்னென்ன வீண் விரயங்கள் இருக்குமோ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஃபீமா அன்ஃபகஹு, எங்கே செலவு செய்தான் என்ற கேள்வியும் உண்டு, சம்பாதிச்சதுக்கும் கேள்வி, செலவு செய்ததுக்கும் கேள்வி. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துன்யாவுடைய தத்துவத்தை நமக்கு இப்படி விளக்குகிறார்கள் பாருங்கள். ஹதீஸை அவர்கள் புரிந்திருந்தார்கள், குர்ஆன் சுன்னாவுடைய ஞானம் அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த துன்யாவை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சு வச்சிருக்கிறோம், பொதுவா ரொம்ப விசாலமா நினைச்சு வச்சிருக்கிறோம். ஒரு ஊமின் துன்யாவை அப்படி நினைக்கவே மாட்டான். அதற்கு அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னங்க துன்யா இது, எவ்வளவு பெரிய கலீஃபாவா இருந்தாங்க தெரியுமா, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு துறவரத்துல இருந்துச்சு தெரியுமா. சொல்றாங்க, இந்த துன்யா இம்மா ஹலால் இம்மா ஹராம், துன்யால எத்தனை இருக்கு, ரெண்டுதான் இருக்கு, ஒன்று ஹலால் இன்னொன்று ஹராம். சரி, ஹலாலை செய்தால் ஏன் செய்தா என்ற கேள்வி, ஹலால செஞ்சா உனக்கு என்ன நீயத்தில் செஞ்ச, எந்த முறையில செஞ்ச, இதுக்கு என்ன கணக்கு கொடு, ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஆயிரம் ரூபாய் எப்படி சம்பாதிச்ச, ஹலாலான முறையில் சம்பாதிச்சா கேள்வி, அடுத்து இந்த ஆயிரம் ரூபாய் ஹலாலான முறையில் செலவு செஞ்சாயே அதுக்கும் கணக்கு கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, அபுபக்கர் உமர் எல்லாம் போய் ரெண்டு நாளோ ஒரு நாளோ பசி கிடந்து பசி பட்னியா இருந்துட்டு அபு அய்யூப் அன்சாரி வீட்டில் போய் சாப்பிட்டதுக்கு பிறகு சொல்லி காட்டுறாங்க, இந்த அற்குடையை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். உமருக்கு கை காலம் நடுங்கி போய் கையில இருந்த சாப்பாடு அப்படியே விட்டுட்டாங்க. யா ரசூலல்லாஹ், கொடிய பசிக்கு பின்னால் கிடைத்த இந்த சில ரொட்டி துண்டுகளுக்கும் நம்மிடத்தில் விசாரணை உண்டா? அதுல இன்னொரு நிலைமை ஹதீஸ்ல என்ன வருதுன்னு சொன்னா, அதுல ஒரு ரொட்டியை எடுத்து ஒரு துண்டு இறைச்சியை வச்சு பாத்திமாட்ட அனுப்புறாங்க, பாத்திமாவுக்கு போய் கொடுத்துட்டு அவளும் பல நாளா எதுவும் சாப்பிடாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவு பெரிய நிலைமையில் இருந்ததற்கு பிறகு கிடைத்த அந்த உணவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய நியமத்து, இதுக்கு என்ன நன்றி செலுத்தினோம். இன்னைக்கு நம்ம பசியை உணர்றதே கிடையாதுங்க. இன்னைக்கு உணர்ந்திருக்கிறோமா? பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு இருக்கு. அல்லாஹ் இவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கான் பாருங்க. அதுவும் எப்படி, ஒரு சாப்பாடு கிடையாது, அந்த சாப்பாடுல நம்ம சூஸ் பண்ணலாம் எதை சாப்பிடலாம் சொல்லி. அந்த மாதிரி அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு விசாலமான வாழ்க்கையை கொடுத்தும் நம்ம பல இல்லை என்று அல்லாஹுவை கம்ப்ளைன், அல்லாஹுவை முறையிடக்கூடிய நிலைமையை தான் நாம் பார்க்கிறோம். அடுத்து சொன்னாங்க அலி, ஒன்னு ஹலால், ஹலாலுக்கு கேள்வி, ஹராம செஞ்ச கேள்வியே கிடையாது. நேரா தண்டனை. துன்யா ரெண்டு தான், ஒன்னு ஹலால் இன்னொன்று ஹராம். ஹலால செஞ்சா ஏன் செஞ்ச, எப்படி செஞ்ச, என்ன செஞ்ச, எந்த அளவு, எல்லாம் விசாரணை கணக்கு கொடு. ஹராம செஞ்சா முடிஞ்சு, அதுல என்ன கேள்வி, ஹராம செஞ்ச தூக்கி போடு நரகத்துல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு, யார் இவங்க, யார் இவர்கள், ஒரே வாசகத்தில் பத்து சஹாபாக்களுடைய பேரை ஒரே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி இவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று சொன்னாங்க அல்லவா. அதுல வர்ற அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், இவர்களை பற்றி வருகிறது. முஹாஜிர்கள் ரொம்ப கடைசியா சொர்க்கத்துக்கு போவாங்க, கலச்சி போய் வேர்வை சிந்தி தள்ளாடி போய் சொர்க்கத்துக்கு போவாங்க. இவருக்கு எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிலால் அம்மார் போன்ற சொர்க்கவாசிகள் எல்லாம் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏங்க, ஹலாலா சம்பாதித்ததற்கு கேள், அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு பதில் சொல்லியதற்கு பிறகு. அப்போ ஒரு அஷரத்துல் முபஷ்ஷராவுடைய நிலைமையே இப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நிலைமை என்ன? ஏன் நான் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நிலைமைகளை எல்லாம் கூறி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் மஹ்ஷருடைய அந்த அபாயத்திலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாய் என்ற பயமுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். எதுவரை அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமையின் திடுக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பான். எங்கே அச்சம் விலகி விடுமோ அங்கே முடிந்தது, அல்லாஹ்வுடைய சோதனை ஃபித்னா ஆரம்பமாகிவிடும். அடுத்து வஅன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லாஹு, இதே ஹதீஸ் வேறு சில அறிவிப்புகளிலே, வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, வாலிபத்தை பற்றி, உடலிலே அல்லாஹ் கொடுத்த தாக்கத்தை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான். உன்னுடைய வாலிபத்தை எங்கே செலவு செய்தாய், வாலிப காலம் எங்கே செலவு செய்யப்பட்டது? எப்போது ஒரு மனிதன் வயதுக்கு வருகிறானோ, ஒரு பெண் வயதுக்கு வருகிறாளோ, அதிலிருந்து அவளுடைய அந்த வாலிப பருவம், அரபியினுடைய அந்த கணக்குப்படி பார்த்தால் 40 அல்லது 44 வயது வரை வாலிபம் என்பது வரும். 16-18 வயசு மட்டுமல்ல, இந்த காலம் முழுக்க வாலிப காலம். இந்த காலத்தை எங்கே செலவு செய்தாய், எப்படி செலவு செய்தாய்? அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, மஹ்ஷரிலே நல்லவர்களுடைய அந்த நிலைமையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், எல்லாம் அந்த சூரியன் ஒரு மைல் தூரத்தில் இருக்கிற சூரியன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த வேதனையில இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபர் எங்கே இருப்பார், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ஷுடைய நிழலிலே இருப்பார். அப்ப இந்த ஹதீஸிலே 5 கேள்விகள் சொல்லப்படுகின்றன. முதலிலே முழு வாழ்க்கையை பற்றி ஒரு விசாரணை, இரண்டாவது உனக்கு தெரிந்த கல்வி அதன்படி என்ன அமல் செய்தாய் என்று விசாரணை, மூன்றாவது செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், நான்காவது அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்தாய் என்று விசாரணை, ஐந்தாவது வாலிபத்தை பற்றி, உடலிலே அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை பற்றிய விசாரணை. இது மஹ்ஷருடைய ஒரு காட்சி. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இங்கிருந்து அந்த பாவிகளுடைய அந்த நிலைமையிலே சிலவற்றை பற்றி நாம் பார்ப்போம். قال رسول الله صلى الله عليه وسلم يؤتى بالعبد يوم القيامة فيقول
فيقول الله ألم نجعل لك سمعا وبصرا وولدا وسخرت لك الأنعام والحرث وتركتك ترأس وتربع فكنت تظن أنك ملاقي يومك هذا قال فيقول لا فيقول اليوم أنساك كما نسيتني وقد فسر بعض أهل العلم هذه الآية فاليوم ننساهم أي قالوا إنما معناه اليوم نتركهم في العذاب
படிப்பினை பெற வேண்டிய முக்கியமான ஹதீஸ். அல்லாஹு தஆலா ஒரு அடியானை எழுப்பி அழைத்து வர சொல்வான். அவனிடத்தில் கேட்பான், எப்பா உனக்கு செவி கொடுத்தேன் அல்லவா, உனக்கு பார்க்கும் ஆற்றல் கொடுத்தேன் அல்லவா, உனக்கு செல்வத்தை கொடுத்தேன், குழந்தைகளை கொடுத்தேன், பிள்ளை குட்டிகளை கொடுத்தேன், கால்நடைகளை கொடுத்தேன், விவசாயத்தை கொடுத்தேன், இவ்வளவு செல்வத்தை இவ்வளவு நியமத்துகளை கொடுத்தேன், நீ ஆட்சி செய்தாய், மக்களுக்கு தலைவனாக இருந்தாய், உனக்கு மதிப்பு மரியாதை இருந்தது. இவற்றையெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்தி விட்டு அல்லாஹ் கேட்பான் ஒரே ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? ஒரே ஒரு கேள்வி, உனக்கு என்றைக்காவது ஒரு நினைவு இருந்ததா? இப்படி ஒரு நாள் நிகழும், அந்த நாளில் நீ என்னை சந்திக்க வருவாய் என்று. அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்கு இது போன்ற ஹதீஸுகளை நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், நம்மிலே பலர் தொழுகை இபாதத்துகளில் இருப்பவர்கள் கூட மறுமையை நினைத்து அச்சமற்றவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ரொம்ப பேர் என்ன விளங்குகிறாங்கன்னு சொன்னா, தொழுகிறோம்ல, ஜகாத்து கொடுக்கிறோம்ல, வணக்க வழிபாடு செய்யறோம்ல, அவ்வளவுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, இல்லை, இது மட்டும் பத்தாது, போதாது. உள்ளத்திலே மறுமையை பற்றிய பயம் இருப்பது, இது ஈமானுடைய ஒரு அம்சம். மஹ்ஷருடைய நிலையை பற்றிய ஒரு அச்சம் இருப்பது, இது ஈமானுடைய அம்சம். ஒரு மனிதன் தொழுகிறான், அல்லாவின் மீது அன்பில்லை, அல்லாவிற்கு முன்னால் நிற்கும் நாளுடைய பயம் இல்லை என்றால் இவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது என்று சொல்கிறார்கள். தொழுகையினுடைய ஷர்த், தொழுகை அங்கீகரிக்கப்படும். ஒன்று, முஃப்தி சொல்லிவிடுவார் தொழுகை சரியாகிவிட்டது, சஹிஹாகிவிட்டது என்று. அது என்ன? ஒழுங்கு இருக்கிறதா? அர்க்கான்களை சரியாக நிறைவேற்றினாரா? தொழுகை சஹிஹாகிவிட்டது. இன்னொன்று, தொழுகை மக்பூலாகிவிட்டதா, அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா? அல்லாஹ் சொல்கிறான், ஆசையோடு பயத்தோடு வணங்குவார்கள் நல்லவர்கள். ஏன் அல்லாஹ் இதை சேர்த்து சொல்கிறான்? ஆசையோடு பயத்தோடு வணங்கப்பட்ட வணக்கம்தான் அல்லாஹ்விற்கு விருப்பம். ஆசை இல்லாமல் பயம் இல்லாமல் வணங்கப்பட்ட வணக்கம் அல்லாஹ்விற்கு, வணக்கம் அல்லாஹ்விற்கு தேவையில்லை, அல்லாஹ் நிராகரித்து விடுகிறான். ஆகவேதான் இபாதத் அங்கீகரிக்கப்படுவதனுடைய ஷர்த்துகளை உலமாக்கல் எழுதும் போது, அந்த இபாதத்திலே ஹவுஃப் இருக்க வேண்டும், அந்த இபாதத்திலே மஹப்பத் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? என்ன இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்ததை சொல்கிறேன். ஒரு கூட்டத்தோட ஹஜ்ஜுக்கு போனோம், அங்க காபாவை பார்த்தா ஒரு கூட்டம் அழுகிறாங்க, ஒரு கூட்டம் தேம்பி தேம்பி புலம்புறாங்க. ஒருத்தர் கேட்கிறாங்க, அந்த குழு, ஏங்க இவங்க எல்லாம் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நடிக்கிறானுங்களான்னு சொல்லிட்டு. மா அதல்லாஹ், என்ன இருக்கு, என்னத்தை நம்ம எல்லாம் பெரும்பாவம் பண்ணிவிட்டோம், தான் தொழுகிறோம், கரெக்டா தான் இருக்கிறோம், எதுக்குங்க உட்கார்ந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க? இந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த மனப்பக்குவம் முரண்பாடு போயிருக்கு பாருங்க. ரசூலுல்லா இரவெல்லாம் நின்று அழுதுறாங்க, அழுதாங்களே, என்ன செஞ்சாங்க, அவங்க பாவம் செஞ்சாங்களா? சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவது, மறுமை நினைத்து அழுவது ஈமானுடைய ஒரு அம்சம். நீங்க நல்லது செய்யுங்க, பாவம் செய்யாம இருங்க, இது தனி, இது ஒரு ஹுக்கும். அது போன்று அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுவது என்பது, இது ஒரு தனி இபாதத்து, இது ஈமானுடைய ஒரு தனி தன்மை. இது இதை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நினைவுபடுத்துகிறோம். என்னை எப்படி மறந்தாயோ அப்படி நானும் உன்னை மறக்கிறேன். என்னை எப்படி நீ மறந்தாயோ நானும் உன்னை மறக்கிறேன். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை எழுதிவிட்டு இதற்கு விளக்கமாக குர்ஆனுடைய ஒரு வசனம், ஃபல் யூமனன் சாஹும் கமா நசூலிகா யௌமிஹிம் ஹாதா, அவர்களுடைய இன்றைய நாளை அவர்கள் மறந்தது போன்று நாமும் அவர்களை மறந்து விடுவோம் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற வசனத்திற்கும் மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், நாம் அவர்களை வேதனையிலே விட்டு விடுவோம், சாவு போய் மறந்துட்டில, இனி உன்னுடைய கூக்குரலுக்கு உன்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கப்படாது.
சகோதர சகோதரிகளே, தாருல் ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம். அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி, கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும். எங்கள் முகவரி தாருல் ஹுதா 211 லிங்கிச்செட்டி தெரு, மன்னடி, சென்னை 1. தொலைபேசி எண் 0444-2524-7866.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன செய்திகளை கூறினார்களோ அதை மட்டும்தான் இங்கே நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் பாவிகளுடைய அந்த தடுமாற்றங்களை, அவர்களுக்கு ஏற்படுகின்ற அவல நிலைகளை பற்றி பல நபிமொழிகளிலே விரிவாக கூறியிருக்கிறார்கள். அவற்றில் ஒன்றுதான் அல் முஜமுல் கபீர், இமாம் தபரானி அவர்கள் எழுதியது. அதிலே 18144 ஹதீஸ். பயந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய எச்சரிக்கை, யஅலா இப்னு முர்ரா என்ற நபிச்சொல்லர் அறிவிக்கின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், من أخذ من الأرض شيئا ظلما جاء يوم القيامة يحمل ترابها إلى المحشر. யார் தன் சகோதரனுடைய ஒரு நிலத்தை ஒரு ஜான் அளவு அதை அவன் அபகரித்துக் கொண்டாலும், அநியாயமாக எடுத்துக்கொண்டால், அந்த நிலத்தின் மண்ணை சுமந்தவனாக மறுமையில் வருவான். இதே ஹதீஸ் இன்னும் சில ஹதீஸ் நூல்களிலே சஹீஹான ஹதீஸ்கள், ஒரு ஜான் நிலத்தை தன் சகோதரனிடமிருந்து அநியாயமாக அபகரித்துக் கொண்டால் 7 பூமிகளிலிருந்து அந்த நிலம் அவனுக்கு கழுத்திலே மாலையாக மாற்றப்பட்டு அதை சுமந்தவனாக இழுத்துக் கொண்டு வருவான் மறுமையில். இதுபோன்று மனிதர்களுடைய சொத்துகளிலே மோசடி செய்தவர்களுக்குள்ள நிலைமை இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மோசடி குறித்து சொல்லும் பொழுது இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், காம ஃபீனா அன்-நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதக்கர அல்-குலூல் ஃஅஸ்ஸமஹு வஅஸ்ஸம அம்ரஹு قال لا ألفين أحدكم يوم القيامة على رقبته شاة لها ثغاء على رقبته فرس له حمحمة يقول يا رسول الله أغثني فأقول لا أملك لك شيئا قد أبلغتك وعلى رقبته بعير له رغاء يقول يا رسول الله أغثني فأقول لا أملك لك شيئا قد أبلغتك وعلى رقبته صامت فيقول يا رسول الله أغثني فأقول لا أملك لك شيئا قد أبلغتك أو على رقبته رقاع تخفق فيقول يا رسول الله أغثني فأقول لا أملك لك شيئا قد أبلغتك. أبو هريرة رضي الله عنه رويك دارغل صحيح البخاري وديه 2844 حديث. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மக்களுக்கு மத்தியில் எழுந்து பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். அதில் மோசடி செய்தல், பிறர் செல்வங்களை அபகரித்துக் கொள்ளுதல், பிறருடைய பொருளை அவருடைய விருப்பமின்றி எடுத்துக் கொள்ளுதல், இந்த பாவத்தை கடுமையாக எச்சரித்து கூறினார்கள். அதனுடைய விபரீதத்தை மிக ஆழமாக மக்களுக்கு விளக்கினார்கள். அதை விளக்கிக் கொண்டு வரும் அந்த தொடரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறுகிறார்கள், உங்களை இந்த நிலையில் நான் மறுமையில் பார்க்காமல் இருக்கட்டும், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட வேண்டாம். ஒருவர் கனைக்கின்ற ஆட்டை தன் தோளின் மீது சுமந்தவராக வருவார், தூக்கி கீழே போட முடியாது, அந்த ஆடு அவருடைய தோளின் மீது இருக்கும், அது கனைத்துக் கொண்டிருக்கும். அதுபோன்று ஒருவர் தன் தோளின் மீது ஒரு குதிரையோடு வருவார், அந்த குதிரை கனைத்துக் கொண்டிருக்கும். என்னை பார்க்கின்ற அவர், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உதவுங்கள், எனக்கு உதவுங்கள். இது மறுமையினுடைய ஒரு அடையாளம். அவர் தன் கழுத்தின் மீது, அவருடைய தோள்பட்டையின் மீது ஒரு ஆடு, ஒரு அல்லது ஒரு குதிரை இருக்கும் என்றால் என்ன பொருள்? இவர் தன்னுடைய ஒரு சகோதரனிடம் இருந்து அதை அபகரித்தது என்பதற்குண்டான அடையாளம். கேவலம் அப்போது அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உதவுங்கள், இந்த கேவலமான அவல நிலையிலிருந்து என்று அவர் கத்துவார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, லா அம்லிகு லக ஷைஆ, இன்றைய தினம் உனக்கு எதுவும் உதவுவதற்குண்டான ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. இதுபோன்று ஒரு கோவேரி கழுதையை தன் மீது சுமந்தவராக வருவார், அது கத்திக்கொண்டிருக்கும், அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உதவுங்கள் என்று அவர் கத்துவார். நான் சொல்லுவேன், இல்லை, நான் இன்றைய தினம் உனக்கு எதற்கும் உரிமை பெற்றிருக்கவில்லை, என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. இத்தோடு மட்டுமல்ல, உலகத்திலே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, வாழா ரகபத்தி சாமித்தும், ஏதாவது தன் சகோதரனிடமிருந்து ஒரு அசையா பொருளை, பேசாத ஒரு பொருளை அவர் எடுத்திருந்தாலும் கூட அதுவும் அவருடைய தோள்பட்டையிலே ஒட்டி வரும். அவர் சொல்வார், என்னை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே என்னை காப்பாற்றுங்கள், என்னை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று நான் கூறுவேன், லா அம்லிகு லக ஷைஆ. சிலர் தங்களுடைய தோள்பட்டையின் மீது துணிகளை சுமந்தவர்களாக, அந்த துணிகள் ஆடிக்கொண்டிருக்கும், ஒரு சட்டை, ஒரு கைலி, ஒரு முழம் துணி, ஒரு மீட்டர் துணி, அதுவும் அவருடைய தோள்பட்டையின் மீது இருக்கும். அவர் சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள், நான் கூறுவேன், லா அம்லிகு லக ஷைஆ கத் அப்லகத்து, உங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நான் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து விட்டேன். ஆகவே இன்றைய தினத்தில் நீங்கள் என்னை எச்சரிக்கை கூறுவது முடியாத, இன்றைய தினத்திலே நீங்கள் என்னை காப்பாற்ற கூறுவது, ரட்சிக்க கூறுவது, இது என்னால் முடியாத காரியம் என்று நான் கூறிவிடுவேன். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நிலைமை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமுடைய 4991வது ஹதீஸ், இன்றைய தினத்திலே மக்கள் ஒரு மனிதனுடைய அழகு, அவனுடைய பெர்சனாலிட்டி, அவனுடைய உடல், இவற்றை வைத்து கண்ணியப்படுத்துகிறார்கள். ஆனால் மறுமையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், கொழுத்த நல்ல தடிப்பமான ஒரு பெரிய மனிதன் வருவான், ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசுவின் அளவுக்கு கூட அவனுக்கு இடை இருக்காது. கேவலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கூறிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகின்றார்கள், ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, காஃபிர்களுக்கு நாம் ஒரு அளவையே, ஒரு தரத்தையே மறுமை நாளில் நிறுவ மாட்டோம். அதாவது மதிப்பற்றவர்கள், தரம் கெட்டவர்கள், அல்லாஹ்விடத்தில் எந்த எடையும் அவர்களுக்கு இருக்காது, எந்த கண்ணியமும் அவர்களுக்கு இருக்காது. சரி, காஃபிர்கள் அல்லாஹுவிற்காகவே, கடவுளுக்காக, இறைவனுக்காகவே நன்மைகள் செய்திருந்தால் இவர்களுடைய நிலைமை என்னவாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் அபூபக்கர் பின் அபி ஷைபா பதிவு செய்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ان الله لا يظلم مؤمنا حسنه, இறை நம்பிக்கையாளரை பொறுத்தவரை அவருக்கு எவ்விதத்திலும் அநீதி என்பது இல்லை. அவர் ஒரு நன்மை செய்தால் உலகத்திலும் அந்த நன்மைக்குரிய கூலி அவருக்கு உண்டு, மறுமையிலும் அதற்குரிய கூலி உண்டு. ஆனால் அம்மல் காஃபிர், இறை மறுப்பாளன், அவனுடைய அவன் அல்லாஹ்விற்காக அவன் நன்மைகள் செய்திருந்தால் அந்த நன்மைகளுக்குண்டான கூலி எல்லாம் உலகத்திலேயே அவனுக்கு உணவு விசாலமாக வேறு விதத்திலே அவனுக்கு நிறைவேற்றப்பட்டுவிடும். மறுமையில் வரும்போது அவனுக்கு எக்கூலியும் இருக்காது. பாவிகளிலே ஒரு கூட்டத்தினர், அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்திற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றாதவர்கள், இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். முஅத்தா இமாம் மாலிக்குடைய 530வது ஹதீஸ். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன் கான இந்தஹு மாலுன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு முஸ்ஸில லஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா له زبيبتان يطلبه حتى يمكنه يقول انا كنزك. زكاه கொடுக்காதவர்களுக்கு நரகத்தில் இருக்கின்ற வேதனை வேறு, அதுபோன்று ஒவ்வொரு பாவிகளுக்கும் நரகத்தில் இருக்கின்ற வேதனை தனி. அது போக மஹ்ஷரிலேயே அவர்களை கேவலப்படுத்துவதற்காக வேதனையின் ஒரு பங்கு கொடுக்கப்படும். அதில்தான் அவர்கள் வேர்வையிலே மூழ்குவது, நெருப்பால் கரிக்கப்படுவது, தாகம் அவர்களுக்கு அவர்கள் மீது சாட்டப்படும், பசி அவர்கள் மீது சாட்டப்படும், முகங்கள் கருப்பாக இருக்கும், கண்கள் நிலைகுத்தி இருக்கும், கேவலமாக இருப்பார்கள், பார்வைகள் நீளமாக இருக்கும். அதுபோன்றுதான் இந்த ஜகாத்து கொடுக்காதவர்கள். அந்த ஜகாத்துடைய செல்வங்கள் எல்லாம் ஒரு பெரிய ராட்சத பாம்பாக, விஷமுள்ள பெரிய பாம்பாக அவனுக்கு மாற்றப்படும். அந்த பாம்பு அவனை தேடி வரும். இத்தனை கோடி மக்களுக்கு மத்தியிலே யாருடைய செல்வமோ அந்த செல்வம் பாம்பாக மாற்றப்பட்டு அவனை தேடி வரும், அவனை அடைந்து கொள்ளும். கூறும், என்னை தெரிகிறதா, நான் தான் நீ சேகரித்த செல்வம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒட்டகம் வரும். அதாவது யார் அந்த ஒட்டகத்துக்குரிய ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்களுடைய ஒட்டகம் வரும், கொழுத்ததாக வரும். அது தன்னுடைய கால்களால் தன் எஜமானனை மிதிக்கும். அதுபோன்று ஆடுகள் வரும், தன்னுடைய எஜமானனை தன்னுடைய கொம்புகளால் முட்டும், தன்னுடைய கால்களால் மிதிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய 1315வது ஹதீஸ். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு முஸ்ஸில லஹு யௌமல் கியாமா ஷுஜாஅன் அக்ரா லஹு ஸபீபதான் யுதவ்விகுஹு யௌமல் கியாமா ثم ياخذ بلهزمتيه. முத்தைம மாலிக்குடைய ஹதீஸிலிருந்து கொஞ்சம் விரிவாக ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸிலே செய்தி இடம்பெறுகிறது. யார் அல்லாஹ்வுடைய செல்வத்தை பெற்று அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அது ஒரு விஷமுள்ள பெரிய பாம்பாக மாற்றப்படும். அதற்கு இரண்டு கோரை பற்கள் இருக்கும். இந்த பாம்பு அவனை சுத்திக் கொள்ளும், பிறகு அவனை பிடித்து கடிக்கும். கூறும், நான் தான் உன்னுடைய செல்வம், நீ சேகரித்த செல்வம். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள், வலா யஹ்தபன்னல் லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ். யார் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் அதிலே கர்மித்தனம் காட்டுகிறார்களோ அவர்கள் என்ன வேண்டாம், அது அவர்களுக்கு நன்மை என்று. சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. எந்த செல்வத்திலே இவர்கள் கருமித்தனம் காட்டினார்களோ அந்த செல்வம் அவர்களுக்கு மறுமையிலே கழுத்திலே மாற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். அது ஒரு பெரிய ராட்சத விஷப்பாம்பாக மாற்றப்பட்டு அவனுடைய கழுத்திலே விஷப்பாம்பாக மாற்றப்பட்டு அவனுடைய கழுத்திலே தொங்கவிடப்படும். இன்னும் சில பாவிகளுடைய நிலைமைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய 2075வது ஹதீஸ். மூன்று மனிதர்களிடத்திலே மறுமை நாளில் நான் வாதிடுவேன், அவர்கள் தப்பவே முடியாது. யாரிடத்தில் அல்லாஹ் வாதிடுகிறானோ அவர்கள் தப்பிக்க முடியுமா, முடியாது. ரஜுலுன் அஅபாபி, ஒருவன் என் பெயரை கூறி ஒப்பந்தம் செய்கிறான், உடன்படிக்கை செய்கிறான், வாக்கு கொடுக்கிறான், அல்லாஹ் மேல சாட்சி நான் உனக்கு இப்படி செஞ்சு தருவேன், இதுக்கு அல்லாஹ் பொறுப்பாளி, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய பெயரை கூறுகிறான், ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறான், அது எழுதியோ பேசியோ எப்படியோ சும்மகதர, பிறகு அந்த வாக்குக்கு மோசடி செய்கிறான், இவனும் தப்பிக்க முடியாது. ஒரு சுதந்திரமான அடிமையை பிடித்திழுத்து அவனை ஒரு அடிமை என்று கூறி விற்று அதனுடைய கிரயத்தை அவன் பயன்படுத்துகிறான், சாப்பிடுகிறான். இரண்டாம் அவன். மூன்றாம் அவன், ஒருவனை வேலைக்கு வைக்கிறான், அவனிடத்திலிருந்து முழுமையாக வேலை பெறுகிறான், ஆனால் அவனுடைய கூலியை கொடுக்கவில்லை. இந்த மூன்று விதமான கூட்டத்தினரை அல்லாஹ் நிறுத்தி வைத்து விசாரணை செய்வான், ஹஸ்தும் வாதிடுவான் அவர்களிடத்திலே. அதுபோன்று சஹீஹுல் புகாரி உடைய 2186வது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மூன்று மக்களிடத்திலே அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவர்களை, அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு பயங்கரமான நோவினை தரும் வேதனை உண்டு. ஒருவர் யார், அவரிடத்திலே தேவையை விட அதிகமாக தண்ணீர் இருந்தது, ஆனால் வழிபோக்கருக்கு அந்த தண்ணீரை கொடுக்காமல் தடுத்தார். இந்த ஹதீஸ் இன்னும் சில அறிவிப்புகளிலே இப்படி வருகிறது. இந்த மனிதனிடத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், நான் உனக்கு மேல்மிச்சமாக ஃபதல், மேல்மிச்சமாக கொடுத்த என்னுடைய தண்ணீர் என்ற அருட்கொடையை நீ மக்களுக்கு கொடுக்காமல் தடுத்தாய் அல்லவா, இன்றைய தினத்தில் என் அருட்கொடையை உனக்கு நான் தடுத்து விடுவேன். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டாம் அவர், ஒரு இமாம் ஒரு தலைவரிடத்திலே உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்கிறார், ஆனால் உலக ஆதாயத்திற்காக அந்த இமாம் அவருக்கு செல்வத்தை கொடுத்தால் அந்த இமாமை கொண்டு திருப்தி பெறுகிறார். அந்த இமாம், அந்த தலைவர், அந்த அரசர், அந்த மன்னர் அவருக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர் மீது அதிருப்தி கொள்கிறார். மூன்றாம் அவர், அசரு தொழுகைக்கு பிறகு வியாபாரம் செய்கிறார், பொய் சத்தியம் செய்து அல்லாவின் மீது சத்தியமாக, எந்த இறைவனை தவிர வேறொரு இறைவன் இல்லையோ அவன் மீது சத்தியமாக, இன்னென்ன விலைக்குத்தான் நான் இதை வாங்கினேன், இன்னென்ன விலைக்குத்தான் எனக்கு கொடுக்க முடியும் என்று யார் சத்தியம் செய்கிறானோ அந்த மனிதன். இந்த மூன்று மக்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், இவர்களிடம் பேச மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மூன்றாவது நபரை கூறியதற்கு பிறகு ஓதி பாருங்கள், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ அய்மானிஹிம் ஸமனன் கலீலா, யார் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய சத்திய, அல்லாஹ்விற்கு தாங்கள் கொடுத்த சத்தியங்களை கொண்டு அற்ப கிரயத்தை வாங்குகிறார்களோ. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள், நாம் நமக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறி சத்தியம் செய்து ஒன்றை கூறுவதை யாருக்கு சத்தியம் செய்வதென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற ஒப்பந்தம், அல்லாஹ்வுக்கு செய்கின்ற சத்தியம். அடுத்து இந்த தொடரிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய 2196வது ஹதீஸ், மூன்று மக்களிடத்திலே அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களிடத்திலே பேச மாட்டான். அவன் யார் தெரியுமா, ஒரு பொருளை பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறான், சலாசத்துன் லா யுக்கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யன்ஸுரு இலைஹிம் ரஜுலுன் ஹலஃபா அலா சிலஅத்தின், ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்கிறான், லகத் ஆதா பிஹா அக்ஸர மிம்மா ஆதா, எந்த ஒன்றுக்கு அவன் கொடுக்க வேண்டுமோ, எந்த ஒன்றுக்கு அவன் எந்த ஒரு விலைக்கு பகரமாக வாங்கினானோ சொல்லுகிறான், பொய் சொல்லி இல்லை, வேறொரு விலையை சொல்லி இதற்குத்தான் நான் வாங்கினேன், இதற்குத்தான் எனக்கு கட்டுப்படியாகும் என்று. வஹுவ காதி, பொய்யன். வரஜுலுன் ஹலஃப அலா யமீனின் காதிபத்தின் பாதல் அசர், இன்னொருவன் அசர் தொழுகைக்கு பிறகு பொய் சத்தியம் செய்கிறான், எதற்காக, முஸ்லிமின் ஒரு முஸ்லிமுடைய சொத்தை, ஒரு முஸ்லிமுடைய செல்வத்தை அபகரிப்பதற்காக. தன்னிடத்தில் இருந்த மேல்மிச்சமான தண்ணீரை தடுக்கிறான், அல்லாஹ் கூறுவான், இன்றைய தினத்திலே என்னுடைய அருட்கொடையை உனக்கு நான் தடுத்து விடுகிறேன், எப்படி, உனக்கு நான் கொடுத்த உன்னுடைய உழைப்பில்லாமல், உன்னுடைய எந்த சிரமமும் இல்லாமல் நான் என்னுடைய கிருபையால் உனக்கு கொடுத்த அந்த நீரை நீ உலகத்திலே என்னுடைய அடியார்களுக்கு கொடுக்காமல் தடுத்தாயோ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முஅப்பா இமாம் மாலிக்குடைய 1423வது ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்,
அல்லதி யஜுரு ஸௌபஹு குயலா லா யன்ஸுருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா. யார் தன் ஆடையை பெருமை கொண்டவனாக தரையில் இழுத்துச் செல்கிறானோ அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான். இந்த ஹதீஸிலே முஸ்லிம் காஃபிர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கவில்லை. எந்த நபி மொழிகளிலே பாவத்தை மட்டும் குறித்து எச்சரிக்கை செய்யப்பட்டதோ அந்த பாவம் முஸ்லிமிடத்தில் இருந்தாலும் அந்த எச்சரிக்கை பொருந்தும், பாவிகளிடத்தில் இருந்தால் அந்த எச்சரிக்கை இன்னும், காஃபிர்களிடத்திலே அந்த பாவம் இருந்தால் அந்த எச்சரிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்போ ஒரு முஸ்லிம் அவர் தொழுகையாளி, நோன்பு நோற்பவர், இன்னும் பல நல்ல வணக்கங்கள் அவரிடத்திலே இருக்கின்றன, இருந்தாலும் இந்த பெருமை என்பது தனி ஒரு பாவம். ஆடையை பெருமையோடு அவர் அணிகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளிலே, சஹீஹான ஹதீஸ், சஹீ புகாரி, சஹீ முஸ்லிம், இன்னும் இது போன்ற சஹீஹான கிரந்தங்களில் உள்ள ஹதீஸுகளிலே இந்த பெருமை முகஸ்துதி, இதற்காக மறுமையில் உள்ள தண்டனையை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த ஹதீஸ், பெருமையோடு தன் ஆடையை இழுத்துச் செல்வோர் சிலர்களை பார்க்கலாம். லுங்கி அணிவார்கள், கரண்டைக்கு கீழே இருக்கும். அதுபோன்று பேண்ட், பைஜாமா போன்ற ஆடை அணிவார்கள், அதுவும் கரண்டைக்கு கீழே இருக்கும். கரண்டைக்கு கீழ் அணிவதே நீங்கள் பெருமையை நாடவில்லை என்றாலும் பெருமையை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பு அது. அதோடு சேர்ந்து உள்ளத்திலும் அவருக்கு கர்வம், பெருமை கூடிவிட்டால் இந்த தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சிலர் இந்த ஹதீஸை மட்டும் எடுத்துக்கொண்டு பெருமையோடு அணிவதுதான் குற்றம், பெருமை இல்லாமல் கரண்டைக்கு கீழ் அணிந்தால் அது குற்றம் இல்லை என்று வாதிடுவார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி அல்ல. ஏனெனில் முஹப்பா இமாம் மாலிக்குடைய அதே கிரந்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 1426 ஹதீஸ். இந்த ஹதீஸை பாருங்கள். அபு சயீத் அல் குதிரி அறிவிக்கின்றார்கள், இஸ்ரத்துல் முஃமின் இலா அன்ஸாஃபி ஸாகைஹி, ஒரு முஃமினுடைய கீழாடை அவனுடைய கெண்டைக்காலின் பகுதி அளவு இருக்க வேண்டும். இதுதான் உயர்ந்த தரம். லா ஜுனாஹ அலைஹி ஃபீமா பைனஹு வ பைனல் கஅபைன், பிறகு அதிலிருந்து கரண்டை வரை, கரண்டை என்றால் அந்த கணுக்கால் முழி, அதுவரை உள்ளதிலே அவன் மீது பாவம் இல்லை, குற்றம் இல்லை. மா அஸ்ஃபல மின் ஸாலிக், அதற்கு கீழே இறங்கினால், ஃபஃபின்னார், அது நரகத்திலே. மா அஸ்ஃபல மின் ஸாலிக், அதற்கு கீழே இறங்கினால், ஃபஃபின்னார், அது நரகத்திலே. இந்த ஹதீஸினுடைய தொடர், அதே வாக்கியம் தொடர்ந்து வருகிறது. யார் பெருமையோடு கரண்டைக்கு கீழ் ஆடையை இழுத்துச் செல்வானோ அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக இரண்டு நிலைகளை நமக்கு சொல்கிறார்கள். ஒன்று, பெருமையின்றி கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவது, இதற்கு என்ன தண்டனை? இந்த பாவம் அந்த அப்படி ஆடை அணிந்தவரை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒன்று. இரண்டாவது, கரண்டைக்கு கீழ் அணிந்திருக்கிறார், அதுவும் பெருமையோடு. ரெண்டு குற்றங்கள் இங்கே ஒன்று சேர்கின்றன. ஒன்று, கரண்டைக்கு கீழ் ஆடை அணிந்தல். இரண்டாவது, அதை பெருமையோடு செய்தல். இந்த ரெண்டு குற்றங்கள் சேரும் போது நரக நெருப்பும் அவருக்கு வேதனை, அதுபோன்று அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான் என்பதும் வேதனை. இந்த ரெண்டு விதமான வேதனை சேர்கிறது. ஆகவே இந்த ரெண்டு ஹதீஸுகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்துக் கொண்டு பெருமையோடு அணிவதைத்தான் இந்த ஹதீஸ் கூறுகிறது. பொதுவாக கரண்டைக்கு கீழ் அணிவதை இந்த ஹதீஸ் கூறவில்லை என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் ஹதீஸை சரியாக படிக்கவில்லை, ஹதீஸை சரியாக புரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், கரண்டைக்கு கீழ் ஆடை அணிதல் நரகம், கரண்டைக்கு கீழ் ஆடை அணிதல் நரகம்,
யார் பெருமையோடு கரண்டைக்கு ஆடை இழுத்து செல்வானோ அவனை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் என்று. ஆகவே ரெண்டு பாவங்களையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பாவத்திற்குரிய தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அடுத்த அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய ஒரு பெரிய காட்சியை நமக்கு விவரிக்கின்றார்கள். சஹீஹ் அல் புகாரியிலே பல இடங்களில் இந்த ஹதீஸ் மிக விரிவாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் 764வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாளில் நாம் நம் இறைவனை பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், பௌர்ணமி அன்று சந்திரனை பார்ப்பதிலே உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமா? அந்த சந்திரனை மேகம் மறைக்கவில்லை, எவ்வளவு தெளிவாக தெரியும். ஆம் யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்கிறார்கள், மேகமூட்டம் இல்லாத நாட்களில் சூரியனை நீங்கள் பார்ப்பதிலே உங்களுக்கு சந்தேகம் உண்டா? தோழர்கள் கூறுகிறார்கள், இல்லை அல்லாஹ்வின் தூதரே. மூமின்களுக்கு சஹாபாக்களுக்கு எப்படி ஒரு சந்தேகம்? கோடான கோடி மக்கள், ஆதமிலிருந்து கடைசி மனிதர் வரை, ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் இப்படி எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த மைதானத்திலே அல்லாஹுவை பார்ப்பதிலே நெரிசல் ஏற்படுமோ? நெருக்கத்தில் உள்ளவர் அல்லாஹுவை நன்றாக பார்ப்பார், தூரத்தில் உள்ளவரால் பார்க்க முடியாது. ஏதாவது இப்படி ஒரு, அதாவது பார்ப்பதிலே போட்டி, அதாவது ஒருவர் குள்ளமானவர் உயரமானவர் என்ற அடிப்படையிலே அல்லாஹுவை பார்க்க முடியாமல் போகிவிடுமா? எப்படிப்பட்ட ஒரு ஆசை பாருங்கள் சஹாபாக்களுக்கு. சஹாபாக்களுடைய கேள்விகளை பாருங்கள், மறுமையை குறித்தே ஆகிரத்தை குறித்தே இருக்கும். நம்முடைய கேள்விகள் எல்லாம் துன்யாவை குறித்து, இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை குறித்து, இந்த உலக வாழ்க்கையை குறித்தே இருக்கும். சஹாபாக்களுடைய கேள்விகள் எல்லாம் எப்படி? மறுமையை குறித்து, ஆகிரத்தை குறித்து. இன்னும் ஒரு ஹதீஸ், ஒரு சஹாபி கேட்கிறார் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை, நபர் இப்னு அனஸ் இப்னு மாலிக் தங்களுடைய தந்தையின் மூலமாக அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு மறுமையிலே நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், செய்வேன். அப்போது அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை எங்கே பார்ப்பது? உங்களை நான் எங்கே அடைந்து கொள்வது அந்த கூட்டத்திலே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னை முதலாவதாக சிராத் பாலத்துக்கு அருகிலே நீங்கள் தேடுவீராக. யா ரசூலல்லாஹ், அங்கே உங்களை நான் பார்க்க முடியவில்லை என்றால் என்னை நீ மீசான் தராஸ் இடத்திலே தேடுவீராக. யா ரசூலல்லாஹ், அங்கே உங்களை நான் பார்க்கவில்லை என்றால் என்னை ஹவுதிலே வந்து பார்ப்பாயாக. ரசூலுல்லாஹ்வுடைய பதில், இந்த மூன்று இடங்களில் ஒரு இடங்களில் கண்டிப்பாக பார்ப்பாய். எப்படி கேள்வி பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்ட கேள்விகள். ஹைர், அப்போது இந்த இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமே, ஏதாவது ஒன்றால் அந்த காட்சி எங்களுக்கு தவறி விடுமோ? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்வதிலே அல்லாஹ் மிக அழகானவன், அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புரியும்படி, மேகமூட்டம் இல்லை, சந்திரன் தெளிவாக இருக்கிறது, 14ஆம் இரவு. இதுல உயரமானவர் நல்ல தெளிவா பார்க்கலாம், குட்டையானவரால் பார்க்க முடியாது என்று, அல்லது லண்டன்ல உள்ளவர் நல்லா பார்க்கலாம், இந்தியாவில் உள்ளவர் பார்க்க முடியாது என்றெல்லாம் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறதா இல்லையே? அது போன்றுதான். எப்படி மேகம் மறைக்காத சூரியனை நீங்கள் எல்லாம் எப்படி ஒரே நேரத்திலே எல்லோரும் பார்ப்பீர்களோ அது போன்று நீங்கள் அல்லாஹ் ஃபைன்னக்கும் தரவுரஹு கதாலி, நீங்கள் அல்லாஹவை பார்ப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் அருமையிலே எழுப்பப்படுவார்கள், யார் எதை வணங்கினாரோ ஃபல்யத்தபிஅ, அவர் அதை தான் பின்பற்றுவார். ஃபமின்ஹும் மையத்தபிஉ ஷம்ஸ், சிலர் சூரியனை பின்பற்றுவார்கள். வமின்ஹும் மையத்தபிஉல் கமர், சிலர் சந்திரனை பின்பற்றுவார்கள். வமின்ஹும் மையத்தபிஉத் தவாகீத், சிலர் சைத்தான்களை வணங்கி இருப்பார்கள், அந்த சைத்தான்களை பின்பற்றுவார்கள். சூரியனை வணங்கினியா? சூரியனை சேர்ந்து உள்ள போ, நீனு சேர்ந்து உள்ள போ. சந்திரனை வணங்கினாயா, இந்த சந்திரனையும் தூக்கி நரகத்திலே போடப்படும், இவங்களும் போய் அங்கு விழுந்து விடுவார்கள். ஏன்னா அதை பின்பற்றி செல்லுவார்கள், அது எங்க போதோ அங்க போய் விழுவார்கள். இது மஹ்ஷருடைய ஒரு காட்சி. ஷைத்தானை வணங்கியவர்கள், இபிலீசுகளை வணங்கியவர்கள், தாகூத்துடைய அர்த்தங்களிலே ஒன்று தலைவர்களை வணங்கியவர்கள், தங்களுடைய அரசர்களை, தங்களுடைய பொறுப்பாளர்களை வணங்கியவர்கள், அல்லாவுக்கும் தூதருக்கும் மாற்றமாக அவர்கள் சொல்லுகின்ற கட்டளைகளுக்கு சட்டங்களுக்கு வழிபட்டவர்கள். போங்க, அடுத்து இந்த உம்மத்திலே இந்த உம்மத் மீதமாக இருக்கும், அந்த உம்மத்துக்குள் முனாஃபிக்குகளும் மிஞ்சி இருப்பார்கள். அல்லாஹ் வருவான், நான் தான் உங்கள் இறைவன். அப்போது மக்கள் சொல்வார்கள், ஹாதா மகானுனா ஹத்தா யத்தியனா ரப்புனா ஃபஇதா ஜா ரப்புனா அரஃப்னாஹு. அல்லாஹ், இதே சஹீஹ் புகாரியுடைய கிதாபு தௌஹீதுடைய கடைசி அறிவிப்புகளிலே வருகிறது. அல்லாஹ் வருவான் வேறு ஒரு உருவத்திலே, அப்போது சொல்லுவான், நான் தான் உங்களது இறைவன். மக்கள் சொல்வார்கள், இல்லை, எங்களது இறைவனை எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக, எங்களுடைய இறைவன் வந்தால் நாங்கள் அவனை அறிந்து கொள்வோம். பிறகு அல்லாஹ் வருவான், ஃபயகூல் அன ரப்புக்கும், நான் உங்கள் இறைவன். ஃபயகூலுன அன்த ரப்புனா, அப்போது மக்கள் சொல்வார்கள், நீ தான் எங்களது இறைவன். ஃபயதுஉஹும், அவன் அவர்களை அழைப்பான். நரகத்துடைய முதுகின் மீது சிராத் பாலம் அமைக்கப்படும். சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பிலே வருகிறது, அந்த பாலம் கத்தியை விட கூர்மையாக, முடியை விட துல்லியமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நான் தான் முதலாவது மனிதன், எல்லா தூதர்களிலும் என்னுடைய உம்மத்தை அழைத்துக் கொண்டு அந்த பாலத்தை கடந்து விடுவேன். அன்றைய நாளில் எந்த தூதரும் பேச மாட்டார். தூதருடைய பேச்சுகள் எல்லாம் எப்படி இருக்கும், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், யா அல்லாஹ் காப்பாற்று, யா அல்லாஹ் காப்பாற்று. இதை தவிர எந்த பேச்சும் தூதர்களிடத்தில் இருக்காது. அடுத்து அந்த நரகத்திலே கலாலீப், கலாலீப் என்றால் இன்று அறுக்கப்பட்ட ஆடை தொங்க விடுவதற்காக மாற்றப்படுகின்ற அந்த இரும்பு கொக்கி, அது நரகத்திலே இருக்கும். பழுக்கு காய்ச்சப்பட்ட இரும்பு, நரக நெருப்பிலே காய்ச்சப்பட்ட அந்த கொக்கிகள் நரகத்திலே இருக்கும். முதுகிலே, நரகத்தின் முதுகிலே பாலம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பாவிகள் அந்த முதுகிலே கடந்து செல்லும் பொழுது அந்த குக்கிகள் எழுந்து அவர்களை தனியாக கொத்திக்கொள்ளும். மிஸ்ல ஷௌகி ஸஅதான், ஒரு முல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த துன்யாவுடைய முள்ளுடைய அளவுக்கு இருக்காது, அதனுடைய அளவை அல்லாஹுவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். லா யஅலமு கத்ரஹா இல்லல்லாஹ், கத்ர அழமிஹா இல்லல்லாஹ், அதனுடைய மொத்தம் தடிப்பம் பயங்கரம் எவ்வளவு இருக்கும் என்பதை அல்லாஹுவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். தஃதிஃபு الناس بأعمالهم, அது என்ன செய்யும், பாவிகளை அவர்களது அமல்களுக்கு ஏற்ப கொத்திக்கொள்ளும். ஃபமின்ஹும் மய்யூபக் பிஅமலிஹி وَمِنْهُمْ مَنْ يُخَرْدَلْ ثُمَّ يَنْجُو, அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப சிலரை கொத்தி முழுமையாக நரகத்திற்குள் இழுத்துக் கொள்ளும், சிலரை கொத்தி இழுக்கும், அதிலிருந்து கஷ்டப்பட்டு உடம்புல காயம் ஏற்பட்டு பிச்சு பிடுங்கி அப்புறம் தப்பிச்சு வருவார் அவர் அவர்களுடைய அந்த பாவத்திற்கு ஏற்ப. ஹத்தா இதா அராதல்லாஹு ரஹ்மத்தமன் அராத மின் அஹலின்னார், இந்த மாதிரி பாவிகள் எல்லாம், பாவிகள்ல ஒரு பெரிய கூட்டம் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். பிறகு அல்லாஹ் அந்த பாவிகளிலே மூமின்களின் மீது கருணை காட்ட நாடும் போது அமர் அல்லாஹுல் மலாயிகா, மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், அல்லாஹுவை வணங்கியவர்களை அந்த நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று. அவர்கள் நரகத்திலிருந்து அல்லாஹுவை வணங்கியவர்களை வெளியேற்றுவார்கள். எப்படி அவர்களுக்கு தெரியும், யஅரிஃபூனஹும் பிஆசாரி சுஜூத், சுஜூதுடைய அடையாளங்களை கொண்டு அவர்களை அறிந்து கொள்வார்கள். யார் அல்லாஹுவை வணங்கினார்களோ அவர்களுடைய உடலிலே அல்லாஹுவை வணங்கும் போது எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் பூமியிலே பட்டதோ அந்த உறுப்புகளை நரக நெருப்பு எரிப்பதை அல்லாஹ் நரக நெருப்பின் மீது ஹராமாக்கிவிட்டான். ஃபயஹ்ருஜூன மினன்னார், அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறி வருவார்கள். ஃபகுல்லு இப்னு ஆதம தாக்குலுஹுன்னார் இல்லா அஸர சுஜூத். ஆதமுடைய மகனை, ஆதமுடைய மகன் நரகத்தில் யார் தள்ளப்படுகிறார்களோ அவர்களுடைய உடலை முழுக்க நரக நெருப்பு எரித்துவிடும், ஆனால் சுஜூதுடைய இடத்தை தவிர. சரி, இப்படி நரக நெருப்பிலே எரிக்கப்பட்டவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறி வருவார்கள். எப்படி இருக்கும்? உடம்பெல்லாம் கருத்து போய் தோளெல்லாம் சுருங்கி கறி கட்டகையிலாக அவர்கள் வெளியே வருவார்கள். அப்போது அல்லாஹ் மாவுல் ஹயாத், உயிர் நீர் என்ற ஒரு மழையை அவர்கள் மீது பொழிவான். எப்படி ஒரு ஓடையிலே ஓடை ஓடும் போது அதன் அருகிலே புற்பூண்டுகள் பசுமையாக முளைக்கின்றனவோ அப்படி அவர்கள் முளைத்து வருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மஹ்ஷரிலே இது ஒரு தனி காட்சி. அல்லாஹ் தன் தீர்ப்பை ஏற்படுத்துவதற்கு முன்னால் ثم يفرغ الله من القضاء بين العباد, பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளித்து அவனுடைய அந்த தீர்ப்பை முடிப்பான். ويبقى رجل بين الجنة والنار, கடைசியாக ஒருவன் மிச்சமாக இருப்பான் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலே. இவர்தான் சொர்க்கத்தில் நுழைகின்ற கடைசி மனிதர். இவனுடைய முகம் முக்பிலும்பி வஜிஹிபிலார், இவனுடைய முகம் நரகத்தை பார்த்திருக்கும். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பான், யா அல்லாஹ், நரகத்தை விட்டு என் முகத்தை திருப்பி விடு. கத் கஷபனி ரிஹுஹா வஹரகனி ஸகாவுஹா, அதனுடைய காற்று என்னை பொசுக்குகிறது, அதனுடைய ஜுவாலை என்னை எரிக்கிறது. பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஃமின் இறை நம்பிக்கையாளருடைய துஆ என்றுமே வீணாவது கிடையாது. இந்த துன்யாவிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, ஒரு முஃமினுடைய துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீணாக்குவதில்லை. எப்படியாவது அந்த துஆவை அவன் அங்கீகரித்தே தீருவான். ஷர்த், நிபந்தனை என்ன? ஈமான் இருக்க வேண்டும். ஷிர்க் கலக்கப்படாத சுத்தமான ஈமான் இருக்க வேண்டும். அப்போது அல்லாஹ் கேட்பான் அந்த அடியானிடத்திலே, என் அடியானே, இது உனக்கு கொடுக்கப்பட்டால் இதை தவிர வேறொன்றை நீ கேட்பாயல்லவா என்று கூறுவான். அந்த அடியான் சொல்லுவான், உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலிசிலும் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தாலா இப்படி அவனிடத்தில் கேட்டதற்கு பிறகு அவன் அல்லாவிற்கு வாக்குகளையும் ஒப்பந்தங்களையும் உறுதிகளையும் கொடுத்துக் கொண்டே இருப்பான். அல்லா உன் மேல கண்ணியமா, நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். அல்லாஹு தாலா அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்புவான் சொர்க்கத்தை பார்த்து. அவன் சொர்க்கத்தின் பக்கம் பார்த்தபோது அதனுடைய காட்சிகளை பார்த்து கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பான். பிறகு சொல்லுவான், யா ரப்பி கத்திம்னி இந்த பாபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசலில் என்னை கொண்டு வந்து வை. ஃபயகூலுல்லாஹ் அலைஸ கத் அஃபைதல் உஹுத வல் மீஸாக அல்லா தஸ்அல ஹைரல்லதி குன்த ஸஅல், நீ கேட்டதை தவிர எதையும் கேட்க மாட்டாய் என்று என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்தாயே, வாக்குகளை கொடுத்தாயே, உறுதி சொன்னாயே. அப்போது அவன் சொல்லுவான், அடியானே, அல்லாஹ்வே, யா ரப், லா குனு அஷ்கா ஹல்கி, உன்னுடைய படைப்பினங்களில் கெட்ட துர்பாக்கியமுடையவனாக நான் ஆக வேண்டாமே. அப்போது அல்லாஹ் சொல்வான், சரி, இது உனக்கு கொடுக்கப்பட்டால் இதை தவிர மற்றதை நீ கேட்கலாம் அல்லவா? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இல்லை, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக இதை தவிர எதையும் நான் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் மீண்டும் சத்தியம் செய்வான், ஒப்பந்தம் செய்வான், வாக்குகளை கொடுப்பான். பிறகு அவன் சொர்க்கத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். சொர்க்கத்தின் கதவை அவன் அடைந்த போது அந்த சொர்க்கத்தினுடைய பிரகாசங்கள், அந்த சொர்க்கத்தினுடைய செழிப்புகள், அங்கு இருக்கக்கூடிய இன்பங்களை அவன் பார்த்துக் கொண்டிருப்பான். அல்லாஹ் நாடிய கால அளவு அவன் அமைதியாக இருப்பான். பிறகு சொல்லுவான், யா ரப்பி அத்கில்னி அல் ஜன்னா, என் இறைவா, என்னை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடு. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், மகனே, நாசமா போனி. இதனுடைய பொருள், நாசமா போயிடு. ஆனால் அரபுகள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை நாடமாட்டார்கள். சில சமயத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படும், ஆனால் அதனுடைய பொருள் நோக்கமாக இருக்காது. அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய அந்த துன்யாவில் அந்த மனிதன் என்ன அடிப்படையிலே அவன் பேசி வந்தானோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ் மறுமையிலே பேசுகிறான். சந்தோஷத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தை இது. ஒய் ஹக்க இப்னு ஆதம், நீ எவ்வளவு பெரிய மோசடிக்காரனாக இருக்கிறாய், இதற்கு முன்னால் நீ எவ்வளவு வாக்குகளை எனக்கு கொடுத்தாய், உனக்கு கொடுக்கப்பட்டதை தவிர எதையும் கேட்க மாட்டாய் என்று கூறினாயே. அந்த நேரத்திலே அடியான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்ற வார்த்தை, இங்கே நாம் பெறுகிற படிப்பினை என்ன, அல்லாஹுவிற்கு முன்னால் பணிவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹுவிற்கு முன்னால் தன் இயலாமையை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். யா அல்லாஹ் நான் பாவி, யா அல்லாஹ் நான் இயலாதவன், யா அல்லாஹ் என்னை விட்டு விடாதே, யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களிலே பலவீனமானவன் நான், யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களிலே அநியாயக்காரன் நான் என்று அடியான் தன்னுடைய குறைகளையும் குற்றங்களையும் ஒப்புக்கொள்வதை, அல்லாஹுவிற்கு முன்னால் பணிந்து விடுவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பணிந்தார்கள், அல்லாஹ் மன்னித்தான். ஹவ்வா பணிந்தார்கள், அல்லாஹ் மன்னித்தான். இபிலீஸ் பணியவில்லை, பெருமை பேசினான், அல்லாஹ் செவித்தான். நபிமார்கள் பணிந்தார்கள், அல்லாஹ்விற்கு முன்னால். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பணிந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பணிந்தார்கள், அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி கொண்டே சென்றான். இந்த அடியான் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே சொல்வான், யா ரப்பி லா தஜ்அல்னி அஷ்கா கல்கி, என் இறைவா உன்னுடைய படைப்புகளில் பாக்கியம் கெட்டவனாக, துர்பாக்கியம் அடைந்தவனாக, நன்மையற்றவனாக என்னை ஆக்கிவிடாதே. அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே சரண்டர், அல்லாஹ் நடந்தது நடந்து போச்சு, நான் ஒரு மூமீன், என்ன நீ காஃபிர்களோட சேர்த்து விடாதே. அல்லாஹு தஆலா சிரித்து விடுவான் அடியானுடைய இந்த கெஞ்சுதலை பார்த்து. ஃபயதஹக்குல்லாஹ், அல்லாஹ் சிரித்து விடுவான். இந்த வார்த்தையை வைத்து தான் நாம் சொல்லுகிறோம், அல்லாஹு தஆலா சந்தோஷத்திலே சொல்லுகிறான். இந்த அடியான் இவ்வளவு தூரம் அவன் வாக்குகளை கொடுத்ததற்கு பிறகும் இதற்கு மேல் கேட்க மாட்டேன் என்று என்னுடைய கருணையின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இவ்வளவு தூரம் நம்ம அல்லாட்ட சொல்லிட்டோம், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று தன் மீது அந்த அடியான் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த கண்ணியம், அதை பார்த்து அல்லாஹ் சிரித்து விடுகிறான். பிறகு அவனுக்கு சொர்க்கம் நுழைவதற்கு அனுமதி கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்வான், தமன்ன, உனக்கு எப்படிப்பா சொர்க்கம் வேண்டும், ஆசை வை. கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று நினைத்து பாருங்கள், கடைசியாக சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற பாவி மன்னிக்கப்படுகிறான். அந்த பாவியின் மீது அவன் மூமின் என்ற காரணத்தால் அல்லாஹ் செய்கின்ற அந்த அருள் மஹ்ஷர் மைதானத்திலே நீ ஆசை வை, உன்னுடைய சொர்க்கம் எப்படி அமைய வேண்டும் என்று நீ ஆசை வை. தமன்ன, அவன் சொல்லுவான், தமன்ன, அவன் ஆசை வைப்பான். ஆசை வைத்து வைத்து அடுத்து அதுக்கு மேல ஆசை வைக்கிறதுக்கே அவனுக்கு கற்பனை இருக்காது. அப்போது அல்லாஹ் சொல்லுவான், இந்த பாரு, இந்த மாதிரி எல்லாம் நீ ஆசை வைக்கலாம். எப்படி அல்லாஹ் எடுத்து கொடுப்பான், ஆசை வைப்பதற்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அவனுடைய அல்லாஹ்வுடைய அந்த அடியானுடைய ரப் அல்லாஹ் அவனுக்கு நினைவூட்டுவான், இந்த பாரு சொர்க்கத்தில் இதெல்லாம் பாத்தியே, இப்படி இப்படி எல்லாம் நேமத்து இருக்குது, அதெல்லாம் நீ ஆசை வைக்கலாம். இவ்வளவு பெரிய ரஹ்மத் பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அடுத்து இவனுடைய ஆசை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், قال الله تعالى ذلك ومثله معه, நீ ஆசை வைத்த இதுவும் உனக்கு கிடைக்கும், இன்னும் இது போன்றதும் உனக்கு கிடைக்கும். சஹீஹ் புகாரியுடைய இது ஒரு அறிவிப்பு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் சொல்லுவான், நாளை மறுமையிலே நீ ஆசை வைத்த இதுவும் உனக்கு கிடைக்கும், இது போன்ற 10 மடங்கு உனக்கு கிடைக்கும் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, மஹ்ஷர் மைதானத்தினுடைய காட்சிகளிலே ஒன்று. நாம் எப்படி அந்த மஹ்ஷர் மைதானத்திலே பாதுகாப்பு பெறுவது, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே வெற்றி பெறுவது, இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அமல்களை சொல்லி இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சஹீஹுல் புகாரியிலே நாளை மஹ்ஷருடைய கஷ்டங்கள் அந்த துன்பங்களில் இருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களிலே ஏழு கூட்டத்தினர் அரசுடைய நிலையிலே இருப்பார்கள் என்று. அது பிரபல்யமான ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹுல் புகாரியுடைய 2262 ஹதீஸ். இந்த துன்யாவிலே ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய ஒரு கஷ்டத்தை நீக்குவான். அப்ப மறுமையில் நீங்கள் எந்த அளவு உங்களுடைய கஷ்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய சகோதரர்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை நீக்குவதிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். சஹீஹுல் புகாரியுடைய 2262 ஹதீஸ். மன் ஃபர்ரஜா முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா. அதுபோன்று யார் தன் முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுடைய குறையை மறுமையிலே மறைத்து விடுவான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய காட்சிகளிலே ஒரு முக்கியமான காட்சி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஜாமியுத் திருமதி, சஹீஹுல் புகாரி போன்ற ஏராளமான ஹதீஸ் நூல்களிலே இடம்பெற்ற ஹதீஸ், 2358 ஹதீஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷருடைய அந்த ஆரம்ப காட்சிகளிலே கடுமையான கோபத்திலே இருப்பான். யாருமே அல்லாஹ்விடத்திலே பேச முடியாது. எல்லா மக்களும் பயந்து கொண்டிருப்பார்கள். ஒரு பக்கம் சூரியனுடைய வெப்பம், கீழே பூமியினுடைய கதகதப்பு, வேர்வை, இப்படிப்பட்ட அந்த துன்பத்தில் இருக்கும்போது மக்கள் எல்லாம் ஓடோடி வருவார்கள், பேசிக் கொள்வார்கள். அலா தந்துரூனமையும் ரப்பிக்கும், உங்களது இறைவனிடத்திலே நமக்காக பரிந்துரை செய்பவர் யாராவது இருக்க மாட்டார்களா, நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? அப்போது மக்கள் சொல்வார்கள், வாருங்கள் ஆதமிடத்திலே செல்வோம். வருவார்கள் ஆதமிடத்திலே, நீங்கள் மனித குலத்துக்கு தந்தை, அல்லாஹ் தன் கரத்தால் உங்களை படைத்தான், உங்களிலே தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதினான், மலக்குகளுக்கு கட்டளையிட்டான், உங்களுக்கு சஜிதா செய்யும்படி அவர்கள் உங்களுக்கு சஜிதா செய்தார்கள், நீங்கள் எங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள், உங்கள் நீங்கள் பார்க்கவில்லையா இன்று நாம் இருக்கும் இந்த நிலைமையை? அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், மக்களே இன்றைய தினத்தில் அல்லாஹுடைய கோபத்தை போன்று இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்காது, அப்படி கோபத்தில் அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் என்னை மரத்தின் அந்த மரத்திற்கு அருகிலே செல்ல வேண்டாம் என்று தடுத்திருந்தான், ஆனால் நானோ மாறு செய்து விட்டேன். நப்சி நப்சி நப்சி, என் நிலைமை என்னவாகும், என் நிலைமை என்னவாகும், என் நிலைமை என்னவாகும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸுக்கு ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன, ஆனால் இப்போது அந்த விளக்கங்களை எல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்லும்படி சொல்வார்கள். சொல்வார்கள் மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து, நீங்கள் பூமியிலே அனுப்பப்பட்ட முதல் தூதராக இருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகின்ற அடியார் என்று அல்லாஹ் உங்களை குறிப்பிட்டிருக்கிறான், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் எங்களுக்காக உங்களது இறைவனிடத்திலே, நம்முடைய நிலைமை உங்களுக்கு தெரியவில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்றைய தினத்திலே அல்லாஹ் கோபப்பட்டிருக்கிறான், இதற்கு முன்னாலும் அப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்னாலும் அவன் அப்படி கோபப்பட மாட்டான். அல்லாஹ் எனக்கு ஒரு அழைப்பை, ஒரு துஆவை கொடுத்திருந்தான், ஆனால் அந்த துஆவை இந்த துன்யாவிலே நான் என்னுடைய மக்களுக்கு எதிராக பயன்படுத்தி விட்டேன். நப்சி நப்சி நப்சி, நீங்கள் வேறு யாரிடத்திலாவது செல்லுங்கள், இப்ராஹிம் இடத்திலே நீங்கள் செல்லுங்கள். இப்ராஹிம் இடத்திலே வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்வார்கள், இப்ராஹிமே நீங்கள் அல்லாஹுடைய நபி, அல்லாஹுடைய நண்பர், இந்த பூமியிலே அல்லாஹ் உங்களை நண்பராக தேர்ந்தெடுத்தான், உங்களது இறைவனிடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள், நம்முடைய நிலைமைகளை நீங்கள் பார்க்கவில்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இன்றைய தினத்திலே அல்லாஹ் கோபப்பட்டிருக்கிறான், இதற்கு முன்னாலும் அப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்னாலும் அப்படி கோபப்பட மாட்டான். நான் மூன்று பொய்களை சொல்லி இருக்கிறேன், என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, நப்சி நப்சி நப்சி, வேறு யாரிடத்திலாவது செல்லுங்கள், மூசாவிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அங்கு சென்று பாருங்கள். மூசாவிடத்திலே வருவார்கள், மக்கள் சொல்வார்கள், மூசாவே அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள், அல்லாஹ் தன் தூதுத்துவத்தை கொடுத்து உங்களிடத்திலே நேரடியாக பேசி மக்களை விட உங்களை சிறப்பாக்கினான், உங்களது இறைவனிடத்திலே பேசி எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள், நாம் இருக்கின்ற நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்றைய தினத்திலே என் இறைவன் கோபப்பட்டிருக்கிறான். அதுபோன்ற கோபத்தை வேறு என்றும் அவன் பட்டதில்லை. இதற்கு பின்னாலும் அப்படி அவன் கோபப்பட மாட்டான். நான் எனக்கு கட்டளையிடப்படாத ஒரு உயிரை, எனக்கு அனுமதிக்கப்படாத ஒரு உயிரை நான் கொன்றுவிட்டேன், எனவே என்னால் பேச முடியாது. நப்சி 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 என்று சொல்வார்கள். வேறு யாரிடத்திலாவது செல்லுங்கள், நீங்கள் ஈசா இடத்திலே சென்று பாருங்கள். மக்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருவார்கள். சொல்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய கலிமாவால் வார்த்தையால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அந்த வார்த்தையை மரியம் இடத்திலே போட்டான். அல்லாஹ்வுடைய ரூஹ், நீங்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ரூஹ் ஊதப்பட்டவர்கள். நீங்கள் தொட்டிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பேசினீர்கள். நீங்கள் உங்களது இறைவனிடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்வீர்களாக. நாம் இருக்கின்ற நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்போது ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள், இன்ன ரப்பி கத் கதிபல் யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு வ மிஸ்ரஹு வ லன் யக்தப் பஅதஹு மிஸ்ரஹு. இன்றைய தினத்தில் என் இறைவன் கோபத்தில் இருக்கிறான். இதற்கு முன்னாலும் அவன் அப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்னாலும் அவன் அப்படி கோபப்பட மாட்டான். வலம் எது கூறு அன்பா, அவர்கள் தன்னுடைய எந்த குற்றத்தையும் கூறவில்லை. நப்சி 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 இருந்தும் எனக்கு என்னவாகும், எனக்கு என்னவாகும் என்று பதறிக்கொண்டிருப்பார்கள். இது ஹபு இலா கைரி, இது ஹபு இலா முஹம்மத், வேறு யாரிடத்திலாவது செல்லுங்கள், முஹம்மது இடத்திலே சென்று பாருங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இடத்திலே வருவார்கள். சொல்வார்கள், யா முஹம்மத் அன்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வகாதமுல் அம்பியா, நபிமார்களில் இறுதியானவர். வகத் குஃபிர லக மா தக்கதம மின் ஜம்பிக வமா தஅஹர், முன்னால் உள்ள பாவங்கள், பின்னால் உள்ள பாவங்கள், புதிய பழைய பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், உமது இறைவனிடத்திலே எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுவீராக. அலா தராமா நஹ்னு ஃபீஹி, நம்முடைய நிலைமை இன்று உங்களுக்கு தெரியவில்லையா, நீங்கள் பார்க்கவில்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எல்லா நபிமார்களும் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். இந்த நபிமார்கள் யார்? சாதாரணமானவர்களா? தூதர்களிலேயே உலுல் அஸ்ம் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மிக சிறப்பிற்குரிய நபிமார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய சிறப்பு தனி சிறப்பு. அல்லாஹ் அவர்களை தன் கரத்தால் படைத்தான், அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய அந்த கோபத்திற்கு முன்னால் அவர்கள் பயந்த அந்த நிலைமையை பாருங்கள். நமக்கு புரியவில்லை, மாஷர் என்றால் என்னவென்று, மறுமையிலே அல்லாஹ்வுடைய கோபம் என்றால் என்னவென்று, அந்த நாளுடைய திடுக்கம் என்றால் என்னவென்று. அதை அறிந்தவர்கள் யார், அதை புரிந்தவர்கள் யார்? உண்மையிலே நபிமார்கள். ஆகவேதான் அவர்கள் அந்த அளவு பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை யார் எந்த அளவு அறிவாரோ அந்த அளவு அல்லாஹ்வை பயப்படுவார். மறுமையினுடைய அந்த திடுக்கத்தை யார் எந்த அளவு உண்மையாக நம்புவாரோ அவர் அதை பயப்படுவார். ஒருவர் மறுமையை பற்றி பயம் இல்லாமல் இருந்தால் என்று சொல்கிறார்கள், நம்ம என்னங்க பாவம் செஞ்ச நம்ம பயப்படுறதுக்கு, நம்ம என்ன கரெக்டா தொழுகிறோம், எல்லாம் கரெக்டா இருக்கிறோம், நம்ம எதுக்கு பயப்படணும்? அல்லாஹ்வை நம்ம எதுக்கு பயப்படணும்? நரகத்தை நம்ம எதுக்கு பயப்படணும்? ஆகிரத்தை நம்ம எதுக்கு பயப்படணும்? இணையத்திற்குரியவர்களே, முன்கூறப்பட்ட நபிமார்கள் எல்லாம் யார்? வாழ்க்கையிலே அவர்கள் செய்த ஒட்டுமொத்த பாவம் என்று எடுத்துக்கொண்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்கள், மூன்றே மூன்று கதி பொய்யை நான் கூறியிருக்கிறேன். அதுவும் அதனுடைய வெளிப்படை பொய் என்று தெரிகிறதே தவிர அதற்குள் பொய் இல்லை. அப்படி இருந்தும் அல்லாஹ்வை அவர்கள் பயந்ததை பாருங்கள். அதுவும் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லாஹு அக்பர். இன்று நம்முடைய நிலைமை, நம்முடைய பாவங்கள், நம்முடைய மறதி, இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் கவனத்திலே கொள்ளாமல் என்ன பேசுகிறான், தன்னுடைய வணக்க வழிபாடுகள், மேலோட்டமான தன்னுடைய தொழுகைகள், அதுவும் எவ்வளவு ஓட்டை உடசல்களோடு அந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். தொழுகை பலருடைய தொழுகை முனாஃபிக்குகளுடைய தொழுகையைப் போல, காண்பிப்பதற்காக தொழுகை அல்லது ருக்கூ சுஜூதை சரிவர செய்வதில்லை. ஜகாத் சதகா, இன்னும் எத்துணை வணக்க வழிபாடுகளிலே எத்துணை விதமான குறைகள், இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறார்கள். நம்ம கரெக்டா இருக்கிறோமே, நம்ம எதுக்கு அல்லாஹ்வை பயப்பட, நம்ம எதுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்க, நம்ம தொழுதாதான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட வேண்டியதான, எதுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்க, நம்ம கரெக்டா இருக்கிறோம், நம்மளை எப்படி தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போடுவோம்? யா அல்லாஹ், கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அல்லாஹுவின் மீது திமிரு கொள்கிறார்களோ, யார் அல்லாஹுவின் மீது துணிவு கொள்கிறார்களோ, யார் அல்லாஹுவின் மீது பெருமை கொள்கிறார்களோ, ஈமான் என்ற அருட்கொடையில் இருந்து அவர்கள் அந்த ஈமான் என்ற அருட்கொடை அவர்களிலிருந்து பறிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருவார்கள். ரசூலுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்திலே நேராக சென்று பேசி விடுவார்களா? அல்லாஹுடைய கோபம் எப்படி அந்த நாளிலே இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நான் ஓடோடி வருவேன், அர்ஷுக்கு கீழே சஜிதாவிலே விழுந்து விடுவேன், எனது இறைவனுக்கு முன்னால் சுஜூது செய்தவனாக விழுந்து விடுவேன். அன்றைய தினத்திலே அல்லாஹ் அவனுடைய புகழ்களை எப்படி புகழ வேண்டும், அவனுடைய உயர்வுகளை எப்படி துதிக்க வேண்டும் என்று வாசகங்களை எனது உள்ளத்திலே போடுவான். இன்று அந்த வாசகங்கள் எனக்கு தெரியாது, இதற்கு முன்னாலும் அப்படிப்பட்ட புகழுடைய வாசகங்களை வாக்கியங்களை வாசகங்களை யாரும் கொடுக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அத்தகைய வாசகங்கள் வாக்கியங்களை கொண்டு அல்லாஹுவை நான் புகழ்வேன், துதிப்பேன். பிறகு சொல்லப்படும், யா முஹம்மது, முஹம்மதே, உன் தலையை உயர்த்துவீராக, நீர் கேள், நீர் கேட்டது உனக்கு கொடுக்கப்படும், நீர் சிபாரிசு செய்வீராக, உன் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபர்ஃபஉ ரஸி, என் தலையை நான் உயர்த்துவேன். ஃபகுல் யா ரப் உம்மதி உம்மதி, என் இறைவா, என் உம்மத், என் உம்மத். ஃபயகுல் யா முஹம்மத், ادخل من امتك من لا حساب له من الباب الايمن من ابواب الجنه. الله تعالى ஒரு கேட்டகரிய சொர்க்கத்துல வச்சு சொர்க்கவாசிகள ஒரு கேட்டகரிய வச்சிருப்பான். மூமின்கள ஒரு ஒரு தரம் உடையவர்கள், அவர்களை கேள்வி கணக்கு இல்லாமலேயே சொர்க்கத்திலே அனுப்புவான். அங்க அவர்களுக்கு தராசு கிராசு ஒண்ணும் கிடையாது. அவர்கள் கிரீன் சேனல்ல போய் கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கிரீன் சேனல்ல போறதுக்கும் ரசூலுடைய சிபாரிசு தேவை. இன்னைக்கு சில அறிஞர்கள் என்பவர்கள், அழைப்பாளர், பெரிய ஆய்வாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் அல்லது மக்களால் மதிக்கப்படுபவர்கள் எப்படி எழுதுகிறார்கள், ஒருத்தர் என்ன விரும்ப வேண்டும் என்றால் ரசூலுடைய சிபாரிசு இல்லாமலேயே டைரக்டா சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் விரும்பணும். ரசூலுடைய சிபாரிசு அல்லாவிடத்துல கேட்கறதெல்லாம் இதெல்லாம் பாவிகள், வீணா போனவர்களுடைய தரங்கள். இது நம்ம அமல் செஞ்சோமா, ஏன் அல்ல ஏன் அமலை வச்சு நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிடு என்றுதான் நம்ம எதிர்பார்க்க வேண்டுமே தவிர, என்றுதான் நாம் ஆசைப்பட வேண்டுமே தவிர, ஷஃபாஅத்தெல்லாம் அல்லாவிடத்துல கேட்கக்கூடாது. மஅதல்லாஹ், என்னியத்திற்குரியவர்களே, கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுபவர்கள் ரசூலுடைய கோரிக்கைக்கு பிறகு அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுவான், யார் மீது கேள்வி கணக்கு இல்லையோ அவர்களை நீங்கள் முதலிலே சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள், சொர்க்கத்தினுடைய வலது வாயில் வாயிலாக. இப்படி அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை முதலிலே சொர்க்கத்திற்கு செல்லும்படி சொல்வார்கள், அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அடுத்து இந்த ஹதீஸிலே இன்னும் பல அறிவிப்புகளிலே மிக விரிவாக வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க, அதற்கு பிறகு பெரும்பாவம் செய்தவர்கள் அல்லது அமல்களிலே குறைவானவர்கள் என்று அவர்களுக்கு ஏற்ப அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்வான், என்ன செய்தி, நீங்க வெளியாக்கிட்டீங்களா நரகத்திலிருந்து? சொல்வார்கள், எல்லாத்தையும் வெளியாகிட்டோம், மலக்குகளும் வெளியாகி இருப்பார்கள், மூமின்களும் வெளியாகி இருப்பார்கள், கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியாகி இருப்பாங்க. எப்படின்னு சொன்னா, கடுகு அளவு ஈமான் இருந்தாலும் அவரையும் நரகத்திலிருந்து வெளியாகி இருப்பார்கள், அவர்களை நரகத்திலிருந்து வெளியாகிருங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியாகிட்டீங்களா? எல்லாம் வெளியாகி. அடுத்து அல்லாஹ் சொல்வான், இன்னும் சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமானை நான் மட்டுமே அறிவேன், அவர்களை நான் வெளியேற்றுவேன் என்று அல்லாஹ் தன்னுடைய கருணையால் அவர்களை வெளியேற்றுவான். அப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷருடைய அந்த காட்சியை குறித்து, ஆகிரத்தினுடைய அந்த காட்சியை குறித்து மிக விரிவாக ஹதீஸுகளுடைய நூல்களிலே அவர்கள் கூறிய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நம்முடைய நேரங்களிலே ஒரு நேரத்தை மறுமையை பற்றி படிப்பதற்காக நாம் ஒதுக்குவோமாக. இன்று எத்தனையோ விஷயங்கள், தேவையற்ற விதண்டாவாதங்கள், குதர்க்கங்கள், குழப்பங்கள், இவற்றை அறிந்து கொள்வதற்கும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மக்கள் நேரங்களை ஒதுக்குகின்றார்கள். ஆனால் உண்மையான மறுமை நாளை பற்றி, அந்த நாளுடைய வெற்றியை பற்றி, அந்த நாளிலே நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக அவர்கள் நேரம் ஒதுக்குகிறார்களா, படிக்கிறார்களா, கேட்கிறார்களா என்றால் மிக குறைவாகவேத்தான் நாம் அதை பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயங்களை, ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயங்களை கொண்டு நம்பிக்கை கொள்வதோடு அவற்றை மீண்டும் மீண்டும் படிப்பதன் மூலமாக நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோமாக. ஆகிரத்திலே வெற்றியாளர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. அல்லாஹு மக்ஸிம் லனா மின் கஷ்யத்திக்க மா தஹவுலு பிஹி பைனனா வ பைன மஆசிக வ மின் அல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மசாஇப அத்துன்யா வ மின் அல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக் ஸல்லல்லாஹு அலா நபியிஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கதீரன் கதீரா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب.